نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. الله ரூபந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீன்கள், இமாம்கள், உலமாக்கள், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என கூறி என்னுடைய இந்த சொற்பொழிவை ஆரம்பிக்கின்றேன். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஓர் அறிமுகம் என்ற தலைப்பில் ஒரு மணி 30 நிமிடம் ஒரு சொற்பொழிவை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். ஜமாஅத்துல் முஸ்லிமீனை பற்றி இரண்டு வகையாக அறிமுகம் செய்யலாம். சுருக்கமான ஒரு அறிமுகம், விரிவான ஒரு அறிமுகம். மிக சுருக்கமாக இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனை பற்றி ஒரு அறிமுகம் செய்வதாக இருந்தால், நபிமார்கள் கொண்டு வந்த இந்த சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை முஸ்லீம்கள் என்று சொல்லப்படும். அந்த முஸ்லீம்களின் கூட்டமைப்புக்கு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று சொல்லப்படும். அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் ஒரு கிளையாக இலங்கையில் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பணி சுருக்கமாக என்னவென்றால், 1420 வருடங்களுக்கு முன் மக்காவிலும் மதினாவிலும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களாகிய சஹாபாக்களும் எந்த அமைப்பில் தங்களுடைய வாழ்க்கையை கழித்து இந்த உலகத்தில் மரணித்தார்களோ அதே அமைப்புக்கு இந்த உம்மத் அனைவரும் ஒன்று திரள வேண்டும் என்று நாங்கள் அழைக்கின்றோம். இதற்கு ஒரு ஆதாரத்தையும் முன்வைக்கின்றோம். அது குர்ஆனில் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், வஅத்தசிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. அல்லாஹ்வுடைய கைத்தை பிடித்து நீங்கள் ஒரு கூட்டமாக இருங்கள், பிரிந்து விடாதீர்கள். இதேபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸை முன்வைக்கின்றேன். ஸஹீஹுல் முஸ்லிம், இன்னல்லாஹ யர்ஹா லகும் ஸலாதன் வயஸ்ஃபத் லகும் ஸலாதன். அல்லாஹ் உங்களுக்கு மூன்று விடயங்களை விரும்புகின்றான், மூன்று விடயங்களை வெறுக்கின்றான். ஒன்று, அன் தஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅன்,
நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், அவனை வணங்க வேண்டும், அவனுக்கு யார் ஒன்றையும் இணை வைக்கக் கூடாது. இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய கைக்கு நீங்கள் பிடித்து ஒரு கூட்டமாக இருங்கள், பிரிந்து விடாதீர்கள். மூன்றாவது விடயம் மண் வல்லாக்குமில்லா, யாரே அல்லாஹ் உங்களுக்கு பொறுப்பாக அமீராக ஆக்கி வைத்திருக்கின்றானோ அவரோடு விசுவாசமாக நடந்து கொள்ளுங்கள். இது சஹீஹான ஹதீஸ், சஹீஹில் முஸ்லிமில் வந்திருக்கின்றது. இதே போன்று இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய பணிகளில் சுருக்கமான ஒன்று, இன்றைக்கு உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான உலமாக்கள், லட்சக்கணக்கான உலமாக்கள் தோன்றியிருக்கிறார்கள். இந்த உலமாக்களில் ஒரு சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்தை இபாதத்துகளில் இருந்து தூரமாக்குவதற்கு சில முயற்சிகள் செய்கின்றார்கள். சஹீஹான ஹதீஸுகளை வஈஃபான ஹதீஸுகள் என்று கூறி ஆயிரத்தி சொச்ச வருடங்களாக செய்து கொண்டு வந்த அமல்களை எல்லாம் இல்லாமலாக பார்க்கிறார்கள். எங்களுடைய இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் இந்த தஅவா, இந்த பணியை வானொலி ஊடாகவும் எத்தனையோ பேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இதேபோன்று இந்த பதிவு நாடாக்களையும் உலகத்தில் பல பாகங்களிலும் இருக்கக்கூடியவர்களுக்கு இது சென்றடைந்து அவர்களும் கேட்பார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். எனவே இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்றால் என்ன என்பதை பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கம் நாம் சொல்ல வேண்டியிருக்கின்றது. அதில் முதலாவது இது சுருக்கமான ஒரு விளக்கம். இப்படிப்பட்ட இந்த உலமாக்கள் சஹீஹான ஹதீஸ்களை எல்லாம் லைஃப் என்று கூறி மக்களை தூரமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதையும் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் எதிர்த்து போராடி, இல்லை இவைகள் எல்லாம் சஹீஹான ஹதீஸ்கள், அமல் செய்யப்பட வேண்டியவைகள் என்பதையும் மக்களுக்கு மத்தியில் தெளிவுபடுத்திக் கொண்டு வருகின்றது. உதாரணத்தில் ஆயிரக்கணக்கான 1400 வருடங்களாக இந்த தஸ்பீஹ் தொழுகை நடைபெற்று வருகின்றது. ஆனால் புதிதாக தோன்றிய உலமாக்கள் இந்த ஹதீஸ் லைஃப் என்று தஸ்பீஹ் தொழுகையை தொழ வேண்டிய தேவையில்லை என்று ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். 1400 வருடங்களாக ஒரு முஸ்லீம் துஆ, பிரார்த்தனை செய்துவிட்டு தனது இரண்டு கைகளையும் முகத்தில் தடவி கொள்வார். இதை புதிதாக வந்திருக்கக்கூடிய உலமாக்கள் அப்படி தடவுவது பிதரத் என்று மக்களை இந்த இபாதத்தில் அமலில் இருந்து தூரமாக்கின்றார்கள். இதே போன்று 1400 வருடங்களாக நாங்கள் பார்க்கின்றோம், வரலாறுகளில் தொடர்ந்து ஹதீஸ் கருணங்களில் வந்து கொண்டிருக்கின்றன. அதை இமாம்கள் எழுதிக்கொண்டே வருகிறார்கள். ஒவ்வொரு பள்ளியிலும் ஜும்மா ஓதும் போது இமாம் தன்னுடைய கையில் ஒரு அசா தடியை எடுத்துக் கொள்வார். இன்று தோன்றியிருக்கக்கூடிய புதிய உலமாக்கள் இப்படி அசா தடி எடுப்பது சின்னத் அல்ல என்று கூறி இமாம்களை, ஹதீமார்களை அழைத்து தூரமாக்குகின்றார்கள். இதே போன்று பெண்கள் இருக்கின்றார்கள், இவர்கள் பலவீனமானவர்கள், மிகவும் பலவீனமானவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் தீனில் குறைந்தவர்கள். மேராஜ் சென்று விட்டு வந்து சொன்னார்கள், அதிகமான பெண்களை நரகத்தில் கண்டேன் என்றார்கள். எனவே இந்த பெண்கள் தங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்துவதற்கு மிக முக்கியமான ஒன்றுதான் மரணித்தவர்களுடைய மண்ணறைகளுக்கு சென்று வியாரப்பித்தீர்கள். இதை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது ஆண்களுக்கும் பெண்களுக்கும். நவீன காலத்தில் தோன்றியிருக்கக்கூடிய உலமாக்கள் என்ன செய்கிறார்கள், பெண்கள் வியாரத்து செய்வது கூடாது, அவர்களுக்கு சாபம் வழங்கும் என்று கூறி பெண்களை பயங்காட்டி அந்த அமலில் இருந்தும் பெண்களை தூரமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இவைகளையெல்லாம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் எதிர்த்து சஹீஹான ஹதீஸ்களை தெளிவாக மக்களுக்கு விளக்கப்படுத்தி மக்களை இபாதத்து செய்வதென்பால் தூண்டிக் கொண்டிருக்கிறது. எனவே இதுதான் ஒரு சுருக்கமான விளக்கம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பற்றி. எனவே இதை பற்றி நாம் தெளிவாக பார்ப்பதென்றால், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற இந்த இதில் மூன்று சொற்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஒன்று ஜமாஅத், இரண்டாவது முஸ்லிமீன், மூன்றாவது அறிமுகம். அறிமுகம் என்றால் என்ன? அனைவருக்கும் தெரியும், ஒருவர் பைத்துல் மக்தஸை பற்றி ஒரு அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்கிறார். அதை பற்றி நாம் ஒரு அறிமுகம் செய்வோம். பைத்துல் மக்தஸ் என்பது முஸ்லிம்களின் புனியஸ்தலங்கள் மூன்று இருக்கின்றன, அவைகளில் ஒன்று. இது பலஸ்தீனில் அமைந்திருக்கிறது. இதை இன்றைக்கு யூதர்கள் கைப்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பள்ளியை நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜின்களை கொண்டு கட்டினார்கள். இன்றைக்கு இந்த பைத்துல் மக்தஸ் பல வருடங்களாக உலகத்தில் 200 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத், இவர்களால் என்னை யூதர்களுடைய கையிலிருந்து மீட்க முடியாதா என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் ஒரு அறிமுகம். இப்படி இந்த பைத்துல் மக்தஸ் ஒவ்வொரு நாளும் அது கண்ணீரை வடித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்கு ஆறுதல் சொல்பவர்களுக்கு சொல்பவர்கள் யாரும் இல்லை. எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அந்த பைத்துல் மக்தஸுக்கு ஒரு ஆறுதல் வழங்குகிறது. என்னவென்றால், இந்த பைத்துல் மக்தஸ் என்ற பள்ளி யூதர்களுடைய கையில் இருந்து விடுதலையாகின்ற காலம் வெகு தூரத்தில் இல்லை, சமீபத்தில் இருக்கின்றது. இன்ஷா அதை மீட்டுவது இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தான். வேறு எந்த ஒரு அமைப்பாலும் அதை மீட்ட முடியாது. இது இந்த பைத்துல் மக்தஸை பற்றி ஒரு அறிமுகம். இதே போன்று இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனை பற்றி நாங்கள் ஒரு அறிமுகம் செய்ய இருக்கின்றோம். அதிகமான மக்களுக்கு, குறிப்பாக இந்த கிழக்கில், அதிலும் விசேஷமாக இந்த பகுதியில், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்றால் இவர்கள் யார் என்பதை பற்றி ஒரு சரியான விளக்கம் இல்லை. எனவே அல்ஹம்துலில்லாஹ், இங்கு வந்திருக்கக்கூடியவர்களும் வானலை ஊடாக கேட்கக்கூடியவர்களும் தெளிவாக இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனை இன்ஷா அல்லாஹ் இப்போது விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு அறிமுகத்தை நாம் அவர்களுக்கு முன்வைக்கின்றோம். ஜமாஅத் என்றால் கூட்டமைப்பு, முஸ்லிமீன் என்றால் முஸ்லிம்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த இந்த சத்தியத்தை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அறிவு சஹாபாக்கள். அவர்கள் முஸ்லிம்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அந்த சஹாபாக்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாகவும் இமாமாகவும் தலைவராகவும் ஏற்று அவர்களுக்கு கட்டுப்பட்டு ஒரு அமைப்பாக இருந்தார்கள். அந்த அமைப்புக்கு அல்லாஹு தஆலா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வாயின் மூலம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று அறிமுகப்படுத்தினார். இதை ஏற்றுக்கொண்டவர்கள் முஸ்லிம்கள் என்று அல் குர்ஆன் கூறுகின்றது. உங்களுக்கும் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கும் அல்லாஹ் முஸ்லிம்கள் என்று பெயரிட்டுள்ளார். எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த அந்த சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அருமை சஹாபாக்களுக்கும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சேர்த்து வைக்கப்பட்ட ஒரு பெயர் தான் ஜமாஅத்துல் முஸ்லிமீன். அந்த அமைப்பின் பெயர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலும் மதீனாவிலும் இந்த சத்திய மார்க்கத்தை சொன்னார்கள். சொல்லும் போது வந்து அதை விளங்கி ஒருவர் இருவராக அந்த ஜமாஅத்தில் நுழைந்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கலிமாவை சொல்லி பைஅத் செய்து அந்த ஜமாஅத்தில் அவர்கள் நுழைந்து கொண்டார்கள். இப்படி அது ஒரு கூட்டமாக, ஜமாஅத் என்பது இரண்டு பேர்களுக்கு மேற்பட்டது, ஒருமை இருமை பன்மை என்று இருக்கிறது. மூன்று பேர்கள் ஒன்று சேர்ந்து விட்டால் அவர்களுக்கு அரபியில் ஜமாஅத், கூட்டமைப்பு என்று சொல்லப்படும். இந்த அமைப்பில் தான் அருமை சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றாக சேர்ந்திருந்த அந்த அமைப்புக்கு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று பெயர் வைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கும் நாங்கள் பார்க்கின்றோம். எத்தனை அமைப்புகள் இருக்கின்றன, ஒவ்வொரு அமைப்பும் ஒரு பேரை கொண்டு அறிமுகமாக இருப்பதை நாங்கள் காண்கின்றோம். உதாரணத்திற்கு சுன்னத்துவ ஜமாத் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது, இதே போன்று ஷியா என்று ஒரு அமைப்பு இருக்கிறது, தரீகா என்று ஒரு அமைப்பு இருக்கிறது, அதில் காதிரியா, காதிரியா, நக்ஷபந்தியா, தீஜானியா, அலவியா என்று பல அமைப்புகள் இருக்கின்றன. இதே போன்று தௌஹீத் ஜமாத் என்று ஒரு அமைப்பு இருக்கின்றது, அல் இஹ்வான் அல் முஸ்லிமூன் என்று ஒரு அமைப்பும் இருக்கின்றது, இஹ்வானுல் முஸ்லிமீன் என்று ஒரு அமைப்பு இருக்கின்றது. இப்படி நாங்கள் பல அமைப்புகளை பார்க்கின்றோம். இந்த ஒவ்வொரு அமைப்பும் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு பேரை வைத்திருக்கிறார்கள். இதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய அந்த அமைப்புக்கு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று சொன்னார்கள். சரி, இப்போது என்ன வித்தியாசம்? இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்த அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கும் அதே அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கும் இந்த ஏனைய அமைப்புகளுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற இந்த பெயர் இருக்கின்றது, இது தெளிவாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயினால் சொல்லப்பட்டு ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. புகாரி, முஸ்லிம், அபு தாவூத், இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் நான் மேலே கூறிய இந்த பெயர்கள், இந்த அமைப்புகள், பிரிவுகள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெயர்களுக்கு குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இல்லை. இதுதான் வித்தியாசம். இந்த பெயர்கள் எல்லாம் அவர்களாக வைத்துக் கொண்டது. உதாரணமாக சுன்னத்து வல் ஜமாஅத் என்று ஒரு பெயர் இருக்கின்றது, ஒரு அமைப்பு. ஷியா என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. அஹ்லுல் ஹதீஸ் என்று ஒரு அமைப்பு இருக்கின்றது. அல் இஹ்வானுல் முஸ்லிமூன் என்று ஒரு அமைப்பு இருக்கின்றது. இந்த பெயர்களுக்கு குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இல்லை. ஆனால் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற இந்த பெயர் தெளிவாக சஹீஹ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த இந்த சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாங்கள் ஒவ்வொரு விடயத்திலும் குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற அமைப்புக்கு பெயரையும் நாங்கள் ஹதீஸிலிருந்து தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றோம். இப்படி இந்த ஜமாத் முஸ்லிமீனோட தலைமைத்துவம் பாகிஸ்தானில் இருக்கின்ற கராச்சியில் அவர்கள் இந்த பெயரையும் அல் ஹதீஸிலிருந்து எடுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த அமைப்புக்கு கீழ்தான் நாங்கள் இறந்தே கட்டுப்பட்டு இருக்கின்றோம். எனவே இன்று இருக்கக்கூடிய இந்த ஜமாத்துல் முஸ்லிமீனுடைய இந்த பெயர் தெளிவாக புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். இப்போது ஒருவர் கேட்கலாம், அப்படி அந்த ஹதீஸை காட்ட முடியுமா என்று. நீங்கள் சஹீஹ் புகாரி எடுத்து பாருங்கள், 981 ஹதீஸில் எழுதி உம்மு அத்தியா என்ற ஒரு சஹாபி பண்ணியிருந்தார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், அமர்னா அந் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் நக்ரு, பெருநாள் தொழுகை வந்தபோது அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொன்னார்கள், பெண்கள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியேறி வாருங்கள். மேலும் திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய இளம் பெண்கள், மாதவிடாயினால் இருக்கக்கூடிய மாதவிடாய் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டும், வெளியேறி வர வேண்டும். வந்து ஜமாஅத்துல் முஸ்லிமீன் எல்லா பெண்களும் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அந்த தொழுகையில் வந்து கலந்து கொள்ள வேண்டும். ஆனால் சொல்ல முடியாத பெண்கள் மட்டும் ஒரு பக்கத்தில் ஒழுங்கி இருக்க வேண்டும். ஒழுங்கி இருந்து கொண்டு அவர்கள் அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் உள்ள முஸ்லிம்கள் சொல்லுகின்ற தக்பீர்களிலும் அவர்களுடைய பிரார்த்தனைகளிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே இந்த ஹதீஸ் மிக தெளிவாக காட்டுகின்றது, அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை ஏற்றவர்கள் முஸ்லிம்கள், அவர்களுக்கு ஒரு கூட்டமைப்பு இருக்கும். அந்த கூட்டமைப்பின் பெயர் தாங்களாகவே வைத்துக் கொள்ளாமல் பெயரை அல் ஹதீஸிலிருந்து தேர்ந்தெடுத்து வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வந்து நீங்கள் பெருநாள் தொழுகையில் கலந்து கொள்ளுங்கள் என்றார். சஹீஹான ஹதீஸ் 981 நீங்கள் பார்க்கலாம். இப்போது பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற அமைப்பு தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் இஸ்லாம் என்ற போர்வையில் பல அமைப்புகளை பார்க்கின்றோம். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இப்படி இருக்கவில்லை. இந்த பிரிவுகள் எல்லாம் புதிதாக தோன்றியவர்கள். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற ஒரு அமைப்பு மட்டும்தான் இருந்தது. எனவேதான் அவர்களுடைய காலத்தில் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்க விரும்பினால் நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருவார், வந்து இந்த மார்க்கத்தை விளங்குவார். அவருக்கு இது சரியாக தென்பட்டால் உடனே சொல்வார், முத்த எதக்க உபாயத்தாளர் இஸ்லாம் என்றார், கையை நீட்டுங்கள், நான் பைனத்தை செய்து இந்த ஜமா இந்த சத்தியத்தில் நுழைகிறேன் என்பார். கையை கொடுப்பார்கள், பைனத்தை எடுப்பார்கள். எப்படி எடுப்பார்கள்? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது, திருடக்கூடாது, மானக்கேடான விடயங்களில் ஈடுபடக்கூடாது, யாரையும் கொலை செய்யக்கூடாது, பஞ்சத்துக்கு பயந்து பிள்ளைகளை இல்லாமலாக்கக்கூடாது, இந்த சத்தியத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், துணிந்து சொல்ல வேண்டும், நல்ல விடயங்களில் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் இல்லாத நல்ல விடயங்களில் தலைவருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று ஒரு பையத்தை எடுப்பார்கள். எடுத்ததற்கு பிறகு சொல்வார்கள், இளந்தவிலையை போட்டு குளித்துக் கொள்ளுங்கள். இப்போது இந்த பையத்தை செய்தவர் அன்றைக்கு இருந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் நுழைந்து விடுவார். வேறு அமைப்புகள் அந்த காலத்தில் காணப்படவில்லை. இந்த ஒரு கூட்டம் தான் இருந்தது ஜமாஅத்துல் முஸ்லிமீன், அதில் வந்து நுழைந்து கொள்வார்கள். இப்போது யார் அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் நுழையாமல் வெளியில் இருக்கின்றார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் ஜாஹிலியத் என்று சொல்லக்கூடிய அறியாமையில் இருக்கிறார்கள். இது எங்களுடைய கருத்து அல்ல, குர்ஆன் ஹதீஸில் வந்திருக்கக்கூடியவற்றை தான் நாங்கள் கூறுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஹுதைபா என்ற ஒரு சஹாபி கூறுகின்றார்கள், இன்னா குன்னா ஃபி ஜாஹிலியத்தின் வஷர்ரின் என்றார்கள். நாங்கள் இந்த சத்தியத்துக்குள் பைஅத்து செய்து ஜமாஅத்துல் முஸ்லிமீன் நுழைவதற்கு முன்னால் நாங்கள் தீமையிலும் ஜாஹிலியத்திலும் இருந்தோம் என்று அவர்களே கூறுகின்றார்கள். பிறகு அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த சத்தியத்தை கொண்டு வந்து தந்தான் என்று அவருடைய வாயினாலே கூறுகின்றார்கள். இதன் அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த அவர்களுடைய ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற அமைப்புக்குள் வராமல் வெளியில் யாராவது இருந்தால் அவர்கள் இந்த அமைப்பில் சொல்வார்கள், அவர்கள் ஜாஹிலியத்தில் இருக்கிறார்கள், அவ்வளவுதான். அதற்கு ஆதாரத்தை முன்வைத்தார்கள், மன் மாத்தி பைஅத்தின் மாற்ற நீக்கத்தின் ஜாஹிலியா, எவருடைய கழுத்தில் பைஅத்து இல்லாமல் மரணிக்கின்றாரோ அவருடைய மரணம் ஜாஹிலிய மரணம் என்றார்கள். இதே போன்று இன்னொருத்தில் சொன்னார்கள், மண் மாத்த அலை இமாம் ஜமாஅத்தின் மௌத்தின் ஜாஹிலியா, எவருக்கு ஒரு இமாம் தலைவர் அமீர் இல்லாமல் மரணிக்கின்றாரோ அவரும் ஜாஹிலியத்தில் மரணிப்பார் என்றார்கள். இவைகள் எல்லாம் சஹீஹான ஹதீஸ்கள். இந்த ஹதீஸ்களை அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் எப்படி பின்பற்றியதோ அதே போன்று அந்த அடிப்படையில் சொல்லுகின்ற இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இதை பின்பற்றுகின்றது, அவ்வளவுதான். வேறு புதிதாக நாங்கள் எதையுமே சொல்லவில்லை. இதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்த அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்குள் ஒருவர் வந்து பைஅத்து செய்துவிட்டு பிறகு ஏதோ அவருக்கு விருப்பம் இல்லாமலோ திருப்தி இல்லாமலோ வேறு ஏதோ ஒரு காரணத்தை வைத்து வெளியில் போய்விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், போனால் அவர்களை இஸ்லாம் முருத்தத் என்று சொல்லுகின்றனர். இந்த முருத்தத் என்ற வார்த்தையை சொன்னதும் அதிகமானவர்களுக்கு இது மனவருத்தத்தை ஏற்படுத்துகின்றது. இதுவும் எங்களுடைய கருத்து அல்ல, இது தெளிவாக அல் குர்ஆன் அல் ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய விடயத்தை நாங்கள் கூறுகின்றோம். இன்றைக்கும் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஒருவர் நுழைந்து பைஅத்து செய்து பிறகு பைஅத்தை முறித்துக் கொண்டு வெளியில் போய்விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அப்படி போகின்றார்கள், நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை, போவார்கள், வருவார்கள், இருப்பார்கள், இதுதான் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்த அந்த அமைப்பில் கூட வந்து பைஅத்து செய்துவிட்டு பிறகு அவர்களுக்கு திருப்தி இல்லாமல் வெளியில் போய்விட்டார்கள். போயிருக்கிறார்கள். நீங்கள் தனி நசாயை நீங்கள் எடுத்து பாருங்கள், மிக தெளிவாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து பைஅத்து செய்த 8 பேர்கள் வெளியேறிவிட்டார்கள். இப்போது சிலர் கேட்கிறார்கள், இன்று இருக்கக்கூடிய இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தான் சரியான அமைப்பு, இதே ஒருவர் வந்து பைஅத்து செய்தால் சுவர்க்கம் என்று சொல்கிறீர்கள், அப்படி என்றால் உங்களுடைய ஜமாஅத்தில் இருந்து எத்தனை பேர் வெளியேறி இருக்கிறார்கள் என்று ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். அது நடக்கக்கூடிய ஒன்று, நடக்க முடியாத ஒன்று அல்ல. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலேயே இப்படி நடந்திருக்கின்றது. 8 பேர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பைஅத்து செய்தவர்கள் திருப்தி இல்லாமல் வெளியிலே போய்விட்டார்கள். போய் மக்காவிலே அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அப்போது மக்கா அல்லாஹ்வுடைய தூதருடைய கையில் இருக்கவில்லை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு காலம் வந்தது மக்காவை பிடித்தது. உடனே அவர்களுக்கு ஞாபகம் வந்தது. சொன்னார்கள், மக்காவைக்குள் நீங்கள் நுழைந்தால் அங்கு 8 பேர்கள் இருக்கிறார்கள், 6 ஆண்களும் 2 பெண்களும், அவர்களை நீங்கள் கண்ட இடத்தில் கொண்டு விடுங்கள் என்றார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அவர்கள் காபாவின் துணியை பிடலையை பிடித்துக் கொண்டு தொங்கிக் கொண்டிருந்தாலும் இவர்கள் காபாவின் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள், அல்லாவை நம்புகிறார்கள் என்று விட்டு விடாதீர்கள் என்றார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள், முருத்தர் என்று சொல்லாதீர்கள் என்று ஒரு கோஷ்டி எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கின்றது. குர்ஆன் ஹதீஸில் உள்ளதை நாங்கள் எப்படி மறைப்பது என்று நான் கேட்கிறேன். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்பது சத்தியத்தை தெளிவாக சொல்லுகிறோம், அதில் ஒன்றையும் மறைக்காது, தெளிவாக சொல்லும். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொன்னார்கள் அப்படி சொல்லுவோம். சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில் ஒரு கூட்டம் தோன்றும், அவர்கள் தெளிவாக சொல்லுவார்கள், யாருக்கும் பயப்பட மாட்டார்கள். எனவே பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பிரகாரம் மக்காவை பிடித்ததற்கு பிறகு ஒருவர் ஓடி வந்து காபாவுடைய குடலை பிடித்துக் கொண்டு தொங்கினார், என்னை ஒன்றும் செய்துவிடாதீர்கள். உடனே ஒரு சஹாபி ஓடி வந்து வெட்டி விட்டார்கள். இதுதான் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய அறிமுகங்களில் மிக முக்கியமான ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் யார் முதலில் தெரிந்தேன். அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் ஒருவர் வந்து பைஅத்து செய்து நுழைந்தால் அவரை முஸ்லீமா அல்லாஹ்வுடைய தூதர் அங்கீகரித்து சொன்னார்கள், இலந்தையிலே போட்டு குளித்துக் கொள்ளுங்கள். அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்குள் வராமல் யார் வெளியில் இருக்கிறார்களோ அவர்கள் ஜாஹிலியத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். யார் உள்ளே வந்து வெளியில் செல்லுகின்றாரோ அவரை அல்லாஹ்வுடைய தூதர் முருத்தத் என்றார்கள். முருத்தத் என்று சொன்னால் திரும்பி சென்றவர். தமிழ் திரும்பி சென்றவரை எப்படி திரும்பி சென்றவர் என்று சொல்லாமல் இருப்பது. இன்றைக்கு பாருங்கள், சின்னத்து வந்த மாதத்தில் இருந்தார் காத்தாங்குடியை சேர்ந்த அப்துல் ரவுப் மோலி ஆரம்பத்தில். பிறகு அந்த சின்னத்து வந்த மாதத்திலே கொள்கைக்கு முரணான கருத்துக்களை அவர் சொல்லி அந்த சின்னத்து ஜமாஅத்திலிருந்து வெளியேறிவிட்டார். வெளியேறியதற்கு பிறகு ஜமியத்தில் உடமா அவரை முறுக்க என்று சொன்னது. இது தமிழில் மொழி பெயர்த்தால் திரும்பி சென்றவர். இதுல என்ன பிழை இருக்கிறது? சின்னத்துவ ஜமாஅத்திய கொள்கைக்கு முரணான கருத்தை சொல்லிக்கொண்டு அந்த கூட்டத்திலிருந்து வெளியிலே போய்விட்டார். போனவரை முறுக்கத் என்றுதான் சொல்ல வேண்டும். முறுக்கத் என்று சொன்னால் திரும்பி சென்றவர். இதைத்தான் இன்றைக்கும் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் கூறுகின்றது. ஒருவர் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வந்து பைஅத்து செய்து சேர்ந்ததற்கு பிறகு இதில் இருந்து வெளியிலே போய்விட்டால் அவரை முருத்தர் என்று சொல்லும். இது குர்ஆன் ஹதீஸில் கரு. அல்லாஹ்வும் கூறுகின்றான், யார் இந்த தீனிலிருந்து வெளியேறி செல்கின்றாரோ அல்லாஹு தஆலா அதற்கு பிறகு வேறு ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான். அவர்களை அல்லாஹ் விரும்புவான், இவர்களும் அல்லாஹை விரும்புவார்கள், விசுவாசிகளோடு பணியாக நடப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த அந்த முஸ்லிம்களுடைய அமைப்புக்கு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று சொல்லப்படும். இந்த அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது 12 கலீபாக்கள் வரைக்கும் இந்த ஜமாஅத் இருக்கும். இந்த அமைப்பு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற இந்த அமைப்பில் 12 கலீபாக்கள் வரைக்கும் இது இருக்கும் என்றார்கள். இந்த இஸ்லாம் மிக உறுதியாகவும் பலமாகவும் இருக்கும் 12 கலீபாக்கள் இருக்கும் வரைக்கும். அபூதாவில் வருகின்றது, இவர்கள் அனைவரும் ஒரு அமீரின் கீழ் இருப்பார்கள். 12 கலீபாக்களுக்கு பிறகுதான் இந்த பிரிவுகள் தோன்றியது. அதுவரைக்கும் ஒரே ஒரு கூட்டம், ஒரு தலைவர் தான். முழு உலகத்திற்கும் முஸ்லிம்களுக்கு ஒரு தலைவர். இன்றைக்கு மாறி பல பிரிவுகள் இல்லை. இன்று ஒருவர் வேறு ஒரு மதத்திலிருந்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வர நினைத்தால் அவர் பெரும் கஷ்டங்களை அனுபவிக்கின்றார். ஏனென்றால் இன்றைக்கு இஸ்லாம் என்ற போர்வையில் பல பிரிவுகள் இருக்கின்றன. எந்த பிரிவில் சென்று சேர்வது என்று அவருக்கு தெரியவில்லை. இப்படி தடுமாறிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கொண்டு வந்த இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் 12 கலீபாக்கள் வரைக்கும் இது இருக்கும் என்றார்கள். அதற்கு பிறகுதான் இந்த பிரிவு, அதற்கு பிறகுதான் இந்த பிரிவு ஏற்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சரி, அதற்கு பிறகு இந்த பிரிவு தோன்றி விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்ன செய்வது? பல பிரிவுகள் இருக்கின்றன. ஒவ்வொரு பிரிவாரும் இந்த இஸ்லாத்தை முன்வைப்பதாக கூறுகின்றார்கள். குர்ஆன் ஹதீஸ் என்று கூறுகின்றார்கள். அந்த நேரத்தில் என்ன செய்வது? இதுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான ஒரு விளக்கத்தை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்றால், என்றைக்கு நீங்கள் பிரிவுகளை காண்கிறீர்களோ அந்த காலங்களில் இந்த பிரிவுகளில் சேராமல் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஒரு அமைப்பு இருந்தால் அதில் சேர்ந்து கொள்ளுங்கள் என்றுதான் கட்டளையிட்டார்கள். எனவே 1420 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த அந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கட்டளையிட்டிருந்தார்களோ, எந்த அமைப்பில் அவர்கள் இருந்தார்களோ, அதே கட்டளையெல்லாம் பின்னாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருபவர்களுக்கு விட்டார்கள். பிரிவு காலத்தில் நீங்கள் இருந்தால் முழு பிரிவுகளையும் விட்டு ஜமாஅத்துல் முஸ்லிமீனோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என்றார்கள். அது எப்படி என்றால் பாருங்கள், ஒரு இடத்தில் சொன்னார்கள், இமாம் அகமது இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். காலங்களில் மிகச்சிறந்த காலம் என்னுடைய காலம், இதற்கு பிறகு 2nd century, அதற்கு பிறகு 3rd century, மிகச்சிறந்த காலம். இந்த சிறந்த காலத்துக்கு பிறகு சொன்னார்கள் பொய் உலகத்தில் வெளியாகிவிடும் என்றார்கள். பொய் சொல்ல ஆரம்பிப்பார்கள். இப்படி இந்த பொய் பரவுகின்ற காலத்தில் நீங்கள் வாழ்ந்தால் சொன்னார்கள், மண் அராத புகுகூஹத்தல் ஜன்னதி பல் ஜல்சம் அல் ஜமாஅ என்றார்கள். சுவர்க்கத்தில் நல்வாழ்வு வாழ யார் விரும்புகின்றாரோ அவர் அல் ஜமாஅத்தை பிடித்துக் கொள்ளவும் என்றார்கள். அல் ஜமாத் என்று சொன்னவுடன் யாரும் நினைத்து விடக் கூடாது, இப்போது புனிதாக ஒரு ஜமாத்து தோன்றியிருக்கிறது அல் ஜமாத் என்று. இது அல்ல. அல் ஜமாத் என்றால் சஹீஹ் புகாரி முஸ்லிமின் விளக்கம் வருகின்றது, ஜமாஅத்துல் முஸ்லிமீன். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று ஒரு அமைப்பு இருந்தால் அந்த அமைப்போடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் என்றார்கள். எனவே இந்த ஹதீஸில் மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள், மண் அராத புஹத்தல் ஜன்னதி, சுவர்க்கத்தில் நல்வாழ்வு வாழ யார் விரும்புகின்றாரோ அவர் அல் ஜமாஅத் என்று சொல்லக்கூடிய ஜமாஅத்தின் முஸ்லிமீனோடு சேர்ந்து கொள்வோம் என்றார்கள். பொய் பரவுகின்ற காலத்தில், இந்த காலத்தில் பொய் பரவி இருக்கிறதா இல்லையா நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஹதீஸ் கரணங்களை எடுத்து பாருங்கள். நேற்றும் நாம் அதை ஜும்மாவிலே விளக்கினோம். ஒவ்வொரு மதர்சாக்களிலும் இது படித்துக் கொடுக்கப்படுகின்றது. மண் உத்துலுபுல் இல்ம வலவு பிஸ்தி, சீனா தேசம் சென்றாவது சீர்கல்வி பெறுங்கள். இது ஒரு பொய்யான விடயம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. ஹுப்புல் வதனி நிஸ்புல் ஈமான், நாட்டு பற்றி ஈமானின் பாதி என்று ஒரு பொய்யத்தை கட்டியிருக்கின்றார்கள். இப்படி நிறைய பொய்களை நாங்கள் பார்க்கின்றோம். இப்போ சமீபத்தில் கூட உலமாக்கள் இந்த பொய்யத்தை கட்டுகின்றார்கள். ஒரு ஆளும் வந்து நேரத்தில் சொல்லுகின்றார், அல்லாஹ் அவருக்கு நேர்வழியை கொடுக்க வேண்டும், மனிதர்கள் பிழை செய்யக்கூடியவர்கள், அதில் சிறந்தவர்கள் தௌபா செய்து திரும்புபவர்கள். ஒரு பிரபலமான ஒரு ஆளும் வந்து என்னிடத்தில் சொல்லுகின்றார், நேற்று நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காதர் என்று சொல்கிறீர்கள். நவூது பில்லா, எப்படி இந்த வாயினால் இந்த வார்த்தை சொல்லுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரை கேட்டால் செலவாக்கி சொல்ல வேண்டும், சொல்லாவிட்டால் அவன் பகிலன் என்று வருகின்றது. நாங்கள் கூறுகின்றோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் இப்படி சாய்ந்து கொண்டு சாப்பிட மாட்டேன். நாங்கள் சொல்லுகின்றோம், ஜமாஅத்தில் முஸ்லிமில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது போன்று நீங்களும் சொல்லுங்கள், செய்யுங்கள், சாய்ந்து கொண்டு சாப்பிடாதீர்கள். இப்படி நாங்கள் சொல்லுகின்றோம், எங்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் காதல் என்று சொன்னீர்கள் என்று கூறுகின்றார். எப்படிப்பட்ட ஒரு பொய் என்று பாருங்கள். மனிதன் பிழை செய்யக்கூடியவன், உணர்ச்சி வசப்படக்கூடியவன், எனவே திருந்துபவன் தான் உண்மையானவன். சௌபா செய்து திருந்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவர் காதல் என்று சொல்லிவிட்டு பிறகு அவரை பின்பற்றுவாரா, அந்த ஜமாஅத்தில் இருப்பாரா, இஸ்லாத்தில் இருப்பாரா? அவர் போய் கிறிஸ்துவ மார்க்கத்தில் தான் சேர வேண்டும். ஏன் அல்லாஹ்வுடைய தூதரை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை? அல்லாஹ்வுடைய தூதருக்காக எங்களுடைய உயிரையே கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்களுடைய தாய் தந்தை குடும்பம் எங்களுடைய சொத்து சுகம் அனைத்தையும் விட நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை விரும்புகின்றோம். அப்படி இல்லை என்றால் முஸ்லீமாக முடியாது. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள் உமர் இப்னு கத்தாப் அவர்களுக்கு. உமர் கத்தாப் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதரை உங்களை விரும்புகின்றேன் என்று, ஆனால் உயிரை அதை விட கூடுதலாக விரும்புகிறேன். சொன்னார்கள், இல்லை, உன்னுடைய உயிரை விட அதிகமாக என்னை விரும்பாத வரையில் மூமினாக முடியாது என்றார்கள். எனவே எங்களுடைய உயிரை விட நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை மதிக்கின்றோம், அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கின்றோம், அவர்களுடைய ஒவ்வொரு செயலையும் பின்பற்ற வேண்டும் என்று கூறுகின்றோம். ஆனால் பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு தெளிவான ஒரு பொய்யை கூற முற்பட்டு இந்த மார்க்கத்தில் மக்களை சேரவிடாமல் தடுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுத்தால அவர்களுக்கு நேர்வழியை கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுத்தால அவர்களுக்கு நேர்வழியை கொடுக்க வேண்டும், இந்த சத்தியத்தில் அவர்களும் நுழைந்து இந்த மார்க்கத்தில் மக்களுக்கு செல்ல வேண்டும் என்று வேண்டுகின்றோம். எனவே இப்படி பொய் பரவுகின்ற காலத்தில் நீங்கள் ஜமாஅத்தில் முஸ்லிமினோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என்றார்கள். இதே போன்ற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் அல் ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சொன்னார்கள், சலாசுல் லா யுகல்லு அலைஹின் கல்பு முஃமின், ஒரு விசுவாசியுடைய உள்ளம் மூன்று விடயங்களில் மாறு செய்யாது. ஒன்று, அமல்கள், சாலிகான அமல்கள் செய்யும் விஷயத்தில் தூய்மையான உள்ளத்துடன் செய்வார்கள். இரண்டாவது சொன்னார்கள், அவர்கள் தங்களுடைய அமீருக்கு விசுவாசமாக நடப்பார்கள், கட்டுப்பட்டு நடப்பார்கள். மூன்றாவது சொன்னார்கள், அவர்கள் ஜமாஅத்தில் முஸ்லிமீனோடு சேர்ந்து கொள்வார்கள் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். பாருங்கள், எந்த ஒரு பிரிவிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை போய் சேரும்படி கட்டளையிடவில்லை. ஜமாஅத்தில் முஸ்லிமீனோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் என்றுதான் சொன்னார்கள். இதைத்தான் புகாரி, முஸ்லிம், அபு தாவூத், நசாயி போன்ற கிரந்தங்களை நாங்கள் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இந்த கலிமா சொன்ன உம்மத் பல பிரிவுகளாக தெரிந்து விடுவார்கள், பல பிரிவுகளாக தெரிந்து விடுவார்கள். பிரிவது மட்டுமல்ல, ஒவ்வொரு பிரிவாரும் மக்களை நரகத்தின் பால் அழைத்துக் கொண்டிருப்பார்கள். அப்போ அந்த சஹாபி கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், அந்த காலத்தில் நான் உயிரோடு இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஜமாஅத்தில் முஸ்லிமீன் என்று ஒரு அமைப்பு இருந்தால் நீ அந்த ஜமாஅத்திலே போய் அதனோடு நீ சேர்ந்து கொள், அதனுடைய தலைவரையும் பிடித்துக் கொள் என்றார்கள். வேறு அமைப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. பிறகு இந்த சஹாபி கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதர், இப்படி ஒரு ஜமாத் அவர்களுக்கு ஜமாத்தும் தலைவரும் இல்லாவிட்டால் என்ன செய்வது என்று கேட்டார்கள். அப்போது சொன்னார்கள், அப்படி ஒரு தலைவர் ஒரு கூட்டம் இல்லை என்றால் நீங்கள் எல்லா பிரிவுகளை விட்டு ஒதுங்கி ஒரு மரத்தின் வேரை கடித்துக் கொண்டாலும் இருந்து விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். எனவே இந்த ஹதீஸிலும் பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற அமைப்பில் நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டிருக்கின்றார்கள். பிரிவு வரக்கூடிய காலங்கள். சரி, இப்போது ஒரு கேள்வி வருகின்றது, அல்லாஹ்வுடைய தூதர் இத்தனை அமைப்புகள் இருக்கும் போது, ஜமாஅத்துகள் பிரிவுகள் இருக்கும் போது, ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன்களை போய் சேருங்கள் என்று ஏன் கட்டளையிட்டார்கள் என்று கேட்டால், இதற்கு ஒரு அடிப்படை காரணம் இருக்கின்றது. என்ன? இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய அடிப்படை இருக்கின்றது மிகவும் உறுதியானது, மிகவும் பலமான ஒரு கட்டிடத்தின் மீது இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அமைக்கப்பட்டிருக்கும். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலும் அப்படித்தான், மறுமை நாள் வரைக்கும் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தோன்றினால் இப்படித்தான் இருக்கும். அஸ்திவாரம் மிக உறுதியானது, எனவே இதை சேர சொன்னார்கள். அஸ்திவாரம் உறுதி என்றால் என்ன? ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கின்றது, இதனுடைய அடிப்படை என்னவென்றால் அல் குர்ஆன் அல் ஹதீஸ். இதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். உலகத்தில் எந்த ஒரு அமைப்பிலும் காணப்படாத ஒரு விசேஷமான ஒரு விடயம் தான் இது. ஜமாஅத்துல் முஸ்லிமீன், அல் குர்ஆன், சஹீஹான ஹதீஸ், இந்த இரண்டிலும் கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய காலத்திலும் இப்படித்தான், இன்றைக்கும் அப்படித்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் பாருங்கள், சொன்னார்கள், இன் அத்தபி இல்லா மா யூஹா இலை வமா அன இல்லா நஸீருன் முபீன். எனக்கு வழி மூலம் அறிவிக்கப்பட்டதை தவிர வேறு எதையும் நான் பின்பற்ற மாட்டேன், நிச்சயமாக நான் பகிரங்கமாக எச்சரிக்கை செய்யக்கூடியவர் என்று சொன்னார்கள். 46:9 நீங்கள் எடுத்து பார்க்கலாம். எனவே இது எதை காட்டுகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியை மட்டுமே பின்பற்றியிருக்கிறார். வஹி என்பது அல் குர்ஆனும் அல் ஹதீஸும். இன்னொரு இடத்தில் சொன்னார்கள், வலா அகூலு லகும் மலக்கும், நான் ஒரு மலக்கு என்று சொல்ல வரவில்லை, இன் அத்தபியூ இல்லா மா யூஹா இலை, எனக்கு வழி மூலம் அறிவிக்கப்படுவதையே நான் பின்பற்றுகிறேன் என்று சொன்னார்கள். இதையும் நீங்கள் பார்க்கலாம், 6:50 பாருங்கள், மிக தெளிவாக குர்ஆன் சொல்லுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் எதன் மீது அமைக்கப்பட்டது என்றால் இந்த வழி என்று சொல்லக்கூடிய அல் குர்ஆன் அல் ஹதீஸ். ஹஜ்ஜத்தின் மீது அவர் என்ன செய்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட ஒரு உரையாற்றினார்கள். அதிலே சொன்னார்கள், அனைவரும் அமைதியாயிருங்கள், அமைதியாயிருங்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? எனக்கு பிறகு உங்களுடைய கழுத்துகளை வெட்டிக்கொண்டு நீங்கள் காவிர்களாக மாறுகிறார்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், சரத்து தீக்கும் மாயின் தமஸ்தத்தும் பிகி டன் தவில்லு அபதன் என்றார்கள். வஹிய கிதாபுல்லாஹ் வ சுன்னத்தி. நான் இரண்டை விட்டு செல்கின்றேன், ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், இரண்டாவது என்னுடைய வழிமுறை சரியான ஹதீஸ். இந்த இரண்டை நீங்கள் பிடிக்கும் காலமெல்லாம் வழிபட மாட்டீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இதைத்தான் அருமை சஹாபாக்கள் அன்றைக்கு வஹி என்று சொல்லக்கூடிய அல் குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டுமே பின்பற்றிக் கொண்டிருந்தார்கள். அதனால்தான் அல்லாஹு தஆலா அவர்களை ரலியல்லாஹு அன்ஹும் என்று கூறுகின்றார். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டார், அவர்களும் அல்லாஹை பொருந்திக் கொண்டார்கள். எனவே அருமை சஹாபாக்கள் சுவர்க்கம் செல்வார்கள் என்று வருகின்றது. பாருங்கள், அவருடைய அடிப்படை அல் குர்ஆன் அல் ஹதீஸ், இந்த இரண்டும் மட்டும்தான். அதே அடிப்படையில் தான் நாங்களும் செல்லுகின்றோம். இன்றைக்கு இருக்கின்ற ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பின்பற்றுவது அல் குர்ஆன் அல் ஹதீஸ், வேறு எதையுமே பின்பற்றாது. அல் குர்ஆன் அல் ஹதீஸ், இந்த இரண்டை மட்டுமே பின்பற்று. சரி, இப்போது ஒரு கேள்வி வருகின்றது, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னதற்கு காரணம், சரி, அடிப்படை சரியாக இருக்கின்றது, இந்த பிரிவுகளை விட்டு ஏன் ஒழுங்கு சொன்னார்கள்? அவர்களில் என்ன பிழை இருக்கிறது என்று ஒருவருக்கு சந்தேகம் வரலாம். பிரிவு என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், பிரிவுகளுடைய பெயர்களை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நீங்கள் பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற எகிப்து போன்ற நாடுகளுக்கு சென்றால் 73 அமைப்புகள் இருப்பதை உங்களால் பார்க்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிரகாரம் அதிகமான பிரிவுகள் இலங்கையில் வேண்டுமென்றால் ஒரு 10-12 பிரிவுகளை நாங்கள் பார்க்கின்றோம். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற அமைப்பு இருக்கின்றது இன்றைக்கு உலகத்தில். இதை தவிர ஏனைய அனைத்தும் பிரிவுகள் என்றே சொல்லப்படும். இது ஹதீஸ் சொல்லுகின்றது, நான் சொல்லவில்லை. நான் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த கலிமா சொன்ன கூட்டம் 73 பிரிவுகளாக பிரியும். அதில் ஒன்று ஜமாஅத்தாக இருக்கும் என்றார்கள். முழு உலகத்திற்கு ஒரு தலைமைத்துவத்தை கொண்டதாக இருக்கும் என்று சொன்னார்கள். அது சுவர்க்கம் செல்லும் என்றும் சொன்னார்கள். சரி, ஏன் பிரிவுகளை விட்டு ஒடுங்க சொன்னார்கள் என்று சொன்னால், பிரிவுகளுடைய அஸ்திவாரம் அடிப்படை உறுதியானதாக இல்லை. ஏன்? பிழையான அடிப்படைகள் மீது அமைக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணத்துக்கு பாருங்கள், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பின்பற்றுவது குர்ஆன் ஹதீஸ் என்று. ஆனால் பிரிவுகளுடைய அடிப்படைகளை பாருங்கள், அவர்கள் இஜ்மா, கியாஸ், இதே போன்று இஸ்திஹ்ஸான், இஸ்திஸ்ஹாப், மசாலிஹுல் முர்சலா, ஷரவு மன் கபிலனா, மதுஹப் போன்ற அனைத்தையும் அவர்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் வித்தியாசம் இருக்கின்றது. எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீனை தவிர ஏனைய பிரிவுகள் அனைத்தும் இந்த குர்ஆன் ஹதீஸை தவிர இன்னும் சில மூலாதாரங்களை ஏற்படுத்திக் கொண்டு அதை மார்க்கமாக ஆக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த பிரிவுகளில் சேர வேண்டாம், அவர்களில் இருந்து ஒதுங்கி விடுங்கள், ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய அஸ்திவாரம் சரியாக இருக்கும், எனவே அதில் நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் என்றார்கள். சரி, ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இல்லை. அப்போது கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நிர்பந்தமான கட்டம் ஒருவருக்கு போய் ஏதோ ஒரு பிரிவோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. இதை கேட்டது நீங்கள் யாரும் சோதிக்க கூடாது. வானலை ஊடாக கேட்கக்கூடியவர்கள் சோதிக்காதீர்கள். நான் என்ன சொல்கின்றேன் என்பதை நீங்கள் பாருங்கள். இதற்கு நான் ஆதாரங்களை முன்வைக்கின்றேனா என்னுடைய சொந்த கருத்தா என்று பாருங்கள். என்னுடைய சொந்த கருத்தா இருந்தால் தூக்கி எறியுங்கள், சுவற்றில் அறியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை ஆதாரமாக வைக்கின்றேன், அல் குர்ஆன் என்று அல்லாஹ்வுடைய கூற்றை ஆதாரமாக வைக்கின்றேன். ஏன் பிரிவுகளை விட்டு ஒழுங்க சொன்னார்கள்? அஸ்திவாரம் சரியில்லை. ஏன் ஜமாஅத்துல் முஸ்லிமீனோடு சேர சொன்னார்கள்? அஸ்திவாரம் உறுதியாக இருக்கிறது. அவர்கள் எந்த அஸ்திவாரத்தை அமைத்தார்களோ அதே போன்று நாங்கள் அமைத்து வைத்திருக்கோம். இதே நேரத்தில் சொன்னார்கள், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இல்லை. சரி, ஒருவர் என்ன செய்வது? ஒரு கிராமத்தில் பிரிவோடு சேரலாமா? இல்லை. என்ன சொன்னார்கள்? நீ ஒரு மரத்தின் வேரை கடித்துக் கொண்டாலும் மரணத்தும் மரணம் வருவதற்கும் அப்படியே உனக்கு இருக்க நேரிட்டாலும் இருந்து கொள், ஆனால் பிரிவில் மட்டும் சேராது என்றார்கள். அதனால்தான் நாங்களும் ஒழுங்கினோம். இல்லை என்றால் பிரிவில் அழகாக எங்களுக்கும் இருக்கலாம். எல்லா பிரிவுகளையும் நாங்கள் பார்த்தோம். இலங்கையில் சில பிரிவுகளில் வருடக்கணக்கில் ஈடுபட்டோம். இந்தியாவிலே ஓடுகின்ற காலத்தில் 5 வருடங்கள் பிரிவுகளோடு நாங்கள் சேர்ந்து சில இயக்கங்களோடு வேலை செய்தோம். பிறகு பாகிஸ்தானில் 2 வருடங்கள் சில அமைப்புகளோடு சேர்ந்து வேலை செய்தோம். பிறகு சவுதி அரேபியாவிலே சென்று அங்கிருக்கக்கூடிய இயக்கம் சரி என்று அதிலும் நாங்கள் இருந்து பார்த்தோம். அதற்கு பிறகு இலங்கைக்கு வந்து நாங்கள் முக்கியமான ஒரு அன்சார் சுன்னா முஹம்மதியா என்ற ஒரு இயக்கத்தில் இருந்து பார்த்தோம். ஆனால் அனைத்து அமைப்புகளும் பிழையான வழியிலே சென்று கொண்டிருக்கின்றன, அஸ்திவாரம் சரியில்லை என்றுதான் நாங்கள் ஒதுங்கினோம். ஒதுங்கி நாங்கள் பட்ட பாடுகள் இன்னல்கள் சுபகானல்லாம். எத்தனை மாதங்கள் ஜெயில்களிலும் நாங்கள் போய் அதை சந்தித்துட்டு வந்தோம். ஏன்? சத்தியத்தில் வாழ வேண்டும், சத்தியத்தில் மரணிக்க வேண்டும், மறுமையில் சொர்க்கம் செல்ல வேண்டும். நான் சொல்வது பொய்யாக இருந்தால் இந்த புகாரி ஹதீஸுக்கு என்ன கருத்து என்று நீங்களே சிந்தித்து பாருங்க. ஒதுங்க சொன்னார்கள். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருந்தால் நீ சேர்ந்து கொள்கின்றார்கள். இந்த அடிப்படையில் தான் நாங்கள் சொல்லுகின்றோம். இன்று நாங்கள் 1 எல்லா பிரிவுகளும் ஒரு தலைமைத்துவத்திற்குள் வந்துவிட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலத்தில் இருந்தது போன்று அல்லது 12 ஹலீபாக்கள் இருந்தது போன்று நாங்கள் ஒரு அமீருக்கு கட்டுப்பட்டு வந்துவிட வேண்டும். அப்படி இவர்கள் ஒத்து வரவில்லையா என்ன செய்ய வேண்டும்? எல்லா பிரிவுகளை விட்டு நாங்கள் ஒதுங்கி ஜமாஅத்தின் முஸ்லிமின் கீழ் அந்த கொடியின் கீழ் நாங்கள் ஒன்று சேர வேண்டும். வேறு எங்களுக்கு வழியில்லை. இப்படி நாங்கள் செய்தால்தான் இந்த சுவர்க்கத்தை அடைய முடியும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாஅத்தில் முஸ்லிமீனில் சேருங்கள், இது சத்தியம் என்றும், பிரிவுகளை விட்டு ஒழுங்குங்கள், இது நரகம் செல்லும் என்றும் சொன்னார்கள். எனவே இந்த ஜமாஅத்தில் முஸ்லிமீனுடைய அஸ்திவாரம் சரியாக இருக்கின்ற காரணத்தினாலும் பிரிவுகளுடைய அஸ்திவாரங்கள் பிழையாக இருக்கின்ற காரணத்தினாலும் சில விளைவுகள் ஏற்படுகின்றன. நீங்கள் பார்க்கலாம், அதில் ஒரு சிலரை மட்டும் நான் உங்களுக்கு கூறுகின்றேன். உதாரணமாக பாருங்கள், நாங்கள் குர்ஆன் ஹதீஸை மட்டுமே பின்பற்றுவோம். இஜ்மாஉ, கியாஸு, இஸ்திஹ்ஸான், இஸ்திஸ்ஹாப், இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அஸ்திவாரமும் பிரிவுகளின் அஸ்திவாரமும் வித்தியாசப்படுவதால் இபாதத்துகளில் மார்க்க சட்டங்களிலும் சில விடயங்கள் வித்தியாசப்படும். உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள், பெருநாள் தொழுகை ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ன கூறுவது என்றால், பெருநாள் தொழுகை கட்டாய கடமை பரவ, ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் தொழக்கூடிய அந்த மைதானத்துக்கு வந்தே தீர வேண்டும். தொழக்கூடாத பெண்கள் இருக்கின்றார்களே, அவர்களும் அந்த இடத்துக்கு வர வேண்டும். வந்து அவர்கள் சொல்லாமல் ஒழுங்கி இருந்து கொண்டு முஸ்லிம்களோடு சேர்ந்து தக்பீர், பிரார்த்தனை இவைகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கூறுகின்றோம். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள், அனைவரும் ஜமாஅத்தில் முஸ்லிமின் தொழுகையிலே வந்து கலந்து கொள்ளுங்கள். ஆனால் ஏழு பிரிவுகள் அனைத்திலும் பெருநாள் தொழுகை முஸ்தஹப்பு சுன்னத் என்று சொல்வார்கள். விரும்பினால் சொல்லலாம், விரும்பினால் விடலாம். இது ஒரு வித்தியாசம். இதேபோன்று ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சட்டம் சரியான ஹதீஸை வைத்து ஒருவர் ஒரு மையத்தை குளிப்பாட்டினால் அவர் குளிக்க வேண்டும். ஆனால் ஏனைய அமைப்புகளில் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். எங்களிடத்தில் தெளிவான ஆதாரங்கள் இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் மையத்தை குளிப்பாட்டுகின்றார் அவர் குளித்துக் கொள்ளவும் என்றார்கள். ஆனால் பிரிவுகள் இந்த ஹதீஸ்களை தூக்கறிந்து விட்டு குளிக்க தேவையில்லை என்பார்கள். இதே போன்று ஜமாஅத்துல் முஸ்லிமீன் கூறுகின்றது, வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு வரக்கூடிய ஒவ்வொருவரும் கட்டாயம் குளிக்க வேண்டும். அது முஸ்லீம் அப்படி முஸ்லீம் என்று வருகின்றது. வெள்ளிக்கிழமை குளிப்பது ஒவ்வொரு முஸ்லீமின் கட்டாய கடமை. ஆனால் ஏன் எந்த அமைப்புகளின் குளிப்பு கடமை என்று சொல்வதில்லை. சுன்னத், விரும்பினால் குளிக்கலாம், விரும்பினால் விடலாம். இப்படி நிறைய வித்தியாசங்கள் நீங்கள் பார்க்கிறீர்கள். இதே போன்று புகைத்தலை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் புகைத்தலை ஹராம் என்று சொல்லுகின்றது. பீடி, சுருக்கு, சிகரெட், புகையிலை இவைகளை பாதிக்க முடியாது. கடைகளை விற்கவும் கூடாது. தடை ஏன் தெளிவாக அழுக்குறாங்க தடுத்திருக்கின்றது. குழு உபசிரபு வலா சுற்றுவீர்கள், உள்ளங்கள் கருங்கள் வீழ்வையும் செய்யாதீர்கள். மேலும் உலகத்தில் இன்னல் முகர்ந்தீன காமினி எஹ்வானி செய்யாத்தி, வீழ்வையும் செய்பவர்கள் சைத்தானின் நண்பர்கள். எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஒருவர் மையத்தை செய்து சேர்ந்தால் அவர் வீதி, சுருக்கு, சிகரெட், புகையை பாதிக்க முடியாது, கரைகளை நிற்கவும் முடியாது. ஆனால் ஏழு அமைப்புகளில் இது மக்ரூஹ் என்று மட்டும் சொல்வார்கள். இப்படி முடியாது பார்க்கிறீர்கள். இதே போன்று ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஒருவர் மையத்தை செய்து நுழைந்தால் அவர் இசை கேட்க முடியாது. இசை கேட்கக்கூடாது. ஏனென்றால் சரியான ஹதீஸ் வருகின்றது, இசை கேட்பவர்களின் வருகை மன்னர்களிலிருந்து எழும்பும் போது பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் மாற்றப்படுகிறார்கள். ஆனால் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் கையில் உள்ள எந்த அமைப்பிலும் எந்த உலமாக்களும் இது கூடாது என்று சொல்வதில்லை, இது ஹராம் என்று சொல்வதில்லை. அனைவரும் இது நாங்கள் பார்க்கும் அதிகமானவர்கள் வீடுகளில் இங்கே தீங்கி வைத்துக் கொண்டு பார்ப்பார்கள், கேட்பார்கள். இங்கு தெளிவான ஒரு ஹராம் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு நாம் காரணம் என்னவென்றால் இந்த அத்திவாரம் வித்தியாசப்படுகிறது. இதே போன்று ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஒருவர் பைபத்தை செய்து சேர்ந்து விட்டார். அந்த முஸ்லிம்களுக்கு மத்தியில் என்ன பிரச்சனை வந்தாலும் அவர்களுக்கு மத்தியில் அல் குர்ஆனின் ஹதீஸை வைத்து தீர்த்துக் கொள்ளவில்லை. இது வேறு யாரிடத்தில் இந்த பிரச்சனை எடுத்துக் கொண்டு செல்லப்படுகிறார். இதற்கு தெளிவான ஆதாரம் அல் குர்ஆன். அல்லாஹ்வுக்கால கூறுவதால் இஸ்வாசியரே அத்தியுள்ளோம் நீங்கள் அல்லாவுக்கும் கட்டுப்படுங்கள், அவருடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள், உங்கள் அதிகாரிக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால் உங்களுடைய பிரச்சனையை குர்ஆன் ஹதீஸின் பக்கம் கொண்டு செல்லுங்கள். வேறு யாரத்தில் வைத்து செல்லக்கூடாது. ஆனால் இதை நாங்கள் வேறு அமைப்புகளை பார்க்க முடியாது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, திருமண பிரச்சனை, விவாதத்துகளின் பிரச்சனை, பள்ளி பிரச்சனை எது வந்தாலும் அவர்கள் மற்றவர்களிடையே கொண்டு போய் தீர்ப்பு கேட்பார்கள். ஆனால் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இந்த 459வது வசனத்தின்படி தங்களுடைய பிரச்சனைகளை அல் குர்ஆன் ஹதீஸை வைத்து தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றனர். எனவே இப்படி ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய அஸ்திவாரமும் ஏனைய பிரிவுகளுடைய அஸ்திவாரமும் வித்தியாசப்படுவதால் மார்க்க விடயங்களிலும் சட்டத்திட்டங்களிலும் சில வித்தியாசங்கள் ஏற்படுகின்றன. எனவே இந்த விடயங்களை பார்க்கும் போது அதிகமான மக்கள் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சரி காண்கின்றார்கள். சொல்லுகின்றார்கள் இது சரி, இது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இப்படித்தான் நடந்திருக்கிறது, ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அமைப்பில் தான் இருந்திருக்கிறார்கள், வேறு இருக்கவில்லை. அவருடைய காலத்தில் இப்படி பைபிள் என்று ஒன்று இருந்திருக்கிறது, அவருடைய காலத்தில் இப்படி ஒரு கட்டுப்பாட்டுகள் இருந்திருக்கிறார்கள், அவருடைய காலத்தில் யாருமே தெரியவில்லை, அவருடைய காலத்தில் இருந்தது போன்றுதான் இவர்களும் இருக்கின்றார்கள். எனவே இது சரியான ஒரு ஜமாஅத்திலே சேருவதுதான் சரி என்று அதிகமானவர்களில் வந்து இதை சரிதாங்கின்றார்கள், சேர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும், எப்போதுமே சத்தியத்துக்கு எதிராக அசத்தியம் கலை பேசி வேலை செய்வதற்கும் இதற்கு எதிராக அபிசன்னம் அவர்கள் இந்த மார்க்கத்தை சொல்லும் போது என்ன சொன்னார்கள், அவர்கள் மஜ்னூன் என்று சொன்னார்கள். நாவூர் என்று அவர்களுக்கு பைத்தியம் என்றார்கள், சாஹிர் என்றார்கள், சூழ்நிலைக்காரர்கள், மத்ஹூர் சூழ்நிலை செய்யப்பட்டவர்கள் என்று சொன்னார்கள். இப்படியெல்லாம் சொல்லி மக்களை அதை நுழைவதாக தடுத்தார்கள். இதே போன்று இன்றைக்கும் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இந்த சத்தியத்தை முன்வைக்கும் போது ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், இதிலே நீங்கள் போய் சேராதீர்கள், இவர்களுடைய பதிவு நாடாக்களை கேட்காதீர்கள், இவர்களுடைய திரைப்படங்களை நீங்கள் படிக்காதீர்கள், ஏனென்றால் இவர்கள் 3 நேரம் தரக்கூடியவர்கள் என்று ஒரு பதிவுரை சொல்லிவிடுகிறார்கள். ஒரு அசாந்தத்தை சொல்லுகின்றார்கள், இவர்கள் 3 நேரம் சொல்லுகின்றார்கள் என்று. சுபஹானல்லாஹ், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வேறு எந்த அமைப்பும் சொல்லாத ஒரு விதத்தை சொல்லுவதற்கு குர்ஆன் ஹதீஸ் தெரியும். அது என்னவென்றால் ஒரு முஸ்லீம் 5 நேரம் சொல்ல வேண்டும், ஒரு தொழுகை அவன் விட்டாலும் அவன் சாகிறாக இருவான் என்று கூறுகிறது. இது சொந்த கருத்தல்ல, அது குர்ஆன் கூறுகின்ற ஒரு கூட்டம் வரும் தொழுகையை பாழாக்கி விடுவார்கள். ஆனால் இவர்கள் பிறகு ஈமான் கொள்கை திரும்பினால் அல்லாஹ் மன்னிப்பான். ஹதீஸ் வருகிறது, மண் கரத்த சலாத்த பகதி சபர், தொழுகை விட்டவன் நான் நிச்சயமாக நிராகரித்திருக்கான் என்று வருகின்றது. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஒரு தொழுகை ஒருவர் விட்டால், அதாவது ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்குள் வந்து பைஅத்து செய்து நாங்கள் பல அமீருக்கு கட்டுப்பட்டு நடப்போம் என்று இவர்கள் இருக்கின்றார்களே, இவர்களில் ஒருவர் ஒரு தொழுகை விட்டிருக்கிறார், சொல்லமாட்டேன் காவிராக. இப்படி இருக்கும்போது எப்படி ஜமாஅத்துல் முஸ்லிமீன் 3 நேரம் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள், 3 நேரம் சொல்வதை எப்படி செய்வார்கள்? அப்படி ஒரு கூட்டம் உலகத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு அகல் குர்ஆன் என்று சொல்லப்படும், அவர்கள் ஹதீஸ்களை பின்பற்ற மாட்டார்கள், 3 நேரம் சொல்வார்கள். எனவே 3 நேரம் சொல்லக்கூடிய கூட்டம் அல்ல ஜமாஅத்துல் முஸ்லிமீன், 5 நேரம் சொல்ல வேண்டும், 5 நேரம் சொல்ல வேண்டும் என்று கூறுகின்றோம். குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்று கூறுகின்றோம். எனவே இப்போது அல்லாஹ்வின் இந்த தீனை மார்க்கெட்டு தெளிவாக மக்களுக்கு முன்வைக்கும் போது பெரும்பெரும் அபாண்டங்கள் எங்களை அறிவித்துகின்றார்கள். பாருங்கள், நாங்கள் என்ன சொல்லுவோம், இந்த பெருமை எங்களுக்குரிய அல்ல, இது அல்லாஹ்வுக்காக எங்கள் மீது செய்த மாபெரும் அருட்கொடை. இந்த சத்தியத்தில் எங்களை புகுத்தி இதை மக்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுக்காக சொல்ல வைத்தாங்க, இது பெரும் அருட்கொடை. எனவே நாங்கள் கூறுகின்றோம், முடியுமானவரை அணு அணுவா அல்லாஹ்வுக்குரியதை பின்பற்றுங்கள். எந்த அளவில் தான் நாங்கள் கூறுகின்றோம் பாருங்கள், சுபனு தொழுகைக்கு அதான் சொல்லப்பட்டார், இரண்டு ரகாத்துகள் தொழ வேண்டும். சுன்னத் தொழுத உடனே கலந்து சொல்வதில்லை. அல்லாஹ்வுடைய கூறுகிற வழிமுறை என்னவென்றால், இரண்டு ரகாத்து சுன்னத்தை தொழுவது வலது பக்கம் சாய்ந்து எழும்புவார், எழுந்தித்தான் கலந்து சொல்வார். இதையும் நாங்கள் வலியுறுத்துகின்றோம், அந்த அளவு அல்லாஹ்வுடைய கூறுகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும். இப்படி நாங்கள் சொல்லும் போது பெரும்பெரும் பதினூறுகளையும் அவநூறுகளையும் எங்கள் மீது அறிவிடுகின்றார்கள். நாங்கள் அல்லாஹ்வுக்கு ஒரு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் கூட்டுகின்ற எப்படி இப்படி சொல்லுகின்றார் என்று தெரியவில்லை. சுபஹானல்லாஹ், பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இவர்கள் அப்படி சொல்லுகின்றார், இப்படி சொல்லுகின்றார்கள். இதே போன்று கல்மாத்தினவர்களை இவர்கள் முஸ்லீம் இல்லை என்று கூறுகின்றார்கள், மற்றவர்கள் காதிரர் என்று சொல்லுகிறார்கள் என்று அடுத்து சொல்லுகின்றார்கள். எங்களுடைய கொள்கை அல் குர்ஆன் அல் ஹதீஸ். குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக நாங்கள் எதையாவது முன்வைப்பதை நீங்கள் கண்டால், நாங்கள் செய்வதை நீங்கள் கண்டால், அதை சொன்னால் உடனே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஜெசாக்கும் அல்லாஹ் என்று சொல்லுவோம். உங்களுக்கு அல்லாஹ் நல்ல கூலி தரப்படும். ஒரு காலம் நாங்கள் குர்ஆன் ஹதீஸை எதிர்க்க மாட்டோம். அப்படி என்றால் ஏன் இப்படி இந்த ஜமாஅத்தின் மீது பதிவுகளை சொல்லுகின்றார்கள் என்றால், இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சத்தியம் என்றைக்கு முன்வைக்கப்படுகின்றதோ அப்போது அதற்கு எதிரான ஒரு கூட்டம் கிளம்பியது. நபிமார்களை ஏற்றுக்கொண்டார்களா? சந்திரனை பிறந்து காட்டினார்கள். யார் ஏற்றுக்கொண்டது? ஏற்றுக்கொண்டது மூசா அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம். அவர் கடலை பிறந்து காட்டினார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. மலைக்குள்ளிருந்து தென் ஒட்டகத்தை வெளியிலே கொண்டு வந்து காட்டினார்கள், யார் ஏற்றுக்கொண்டது? என்ன சொன்னார்கள்? சூரியக்காரர்கள், பொய்யர்கள் என்றுதான் சொன்னார்கள். எனவே சத்தியம் என்றைக்கு முன்வைக்கப்படுகின்றதோ அதற்கு எதிர்ப்பு நிச்சயமாக இருக்கும். அதே நேரத்தில் நாங்கள் கூறுகின்றோம், நாங்கள் சொல்லுகின்ற விடயங்களில் செய்கின்ற விடயங்களில் எதையாவது நீங்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக கண்டால், கண்டு நீங்கள் அதை எங்களுக்கு சொன்னால், அதை நாங்கள் நிச்சயமாக வைத்துக்கொள்வோம். எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மூன்று நேரம் தொழக்கூடிய கூட்டம் அல்ல, ஐந்து நேரம் தொழக்கூடிய கூட்டம். இந்த ஐந்து தொழுகைகளில் ஒரு தொழுகை விட்டாலும், அதாவது மறந்தே விட்டு விட்டார், தூங்கி விட்டார், அவர் மீது குற்றம் இல்லை. அவர் எழுந்தவுடன் சொல்ல வேண்டும், ஞாபகம் வந்தால் சொல்ல வேண்டும், மனம் இருந்தால் நன்றாக தெரிந்து கொண்டு ஒருவர் சொல்லவில்லை, அவர் காது அழைக்கிறார். இது அல்லாவுடைய தீர்ப்பு, அல்லாவுடைய தூதருடைய தீர்ப்பு. இப்படி இருக்கும்போது எப்படி நாங்கள் மூன்று நேரம் தொழுவோம் பாருங்கள். எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்பது நான் ஏற்கனவே சொன்னது போன்று இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்து இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம். அந்த நபியை போன்று ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள் ஒரு ஜமாஅத்தாக இருக்கக்கூடிய கூட்டம். அவர்கள் சொன்னது போன்று ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய கூட்டம், ஐந்து நேரம் சொல்லக்கூடிய கூட்டம். அல்லாஹ் ஒருவர் இருக்கின்றான், அல்லாஹ்வுடைய சூழல் அதிகமாக இருக்கின்றார்கள். ஆனந்து இருந்தாலும் மலாயத்தின் குட்டி வகுத்திரி வல்லவங்க யாரும் ஒரு பத்திர சரி சரி நினைவாயிட்டாரா என்ற ஈமானை நாங்கள் கொண்டிருக்கின்றோம். அல் இஸ்லாம் அந்த அல்லா இதா இல்லல்லா வாழ்ந்த முகம்மது அந்த சூழலா என்று நம்பி மக்களா தொழுகை நிலைநாட்டி பத்து ஹஜ்ஜில் ஹஜ் செய்து ஜகாத்து கொடுத்து இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றோம். இங்கேயும் சொல்வார்கள், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஒரு கூட்டம் இருந்தது, அவர்கள் ஹஜ் செய்ய மாட்டார்கள். இப்படியும் சொல்வார்கள், சுபஹானல்லாஹ், ஹஜ் கட்டாய கடமை. ஹஜ் செய்வதற்குரிய வசதி இருந்து யார் ஹஜ் செய்யவில்லையோ அவர் நயவஞ்சகனாக மரணிப்பார் என்று கூறுகின்றோம். எப்படி ஹஜ்ஜு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு வித்தியாசம், ஹஜ்ஜு செய்வதற்குரிய வாய்ப்பு வந்தால் ஹஜ்ஜு செய்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கின்றது, சவுதி அரேபியாவில் 2 நாட்களுக்கு முன்னால் சிறை கண்டதா ஒரு பொய் பிரச்சாரம் செய்திருந்தார்கள். எனவே நாங்கள் போடுவதும் அரசாவிலே சிறையை கண்டதற்கு பிறகு போய் எங்களால் ஹஜ்ஜு செய்ய முடியாது. சரியாக சிறை காணக்கூடிய விஷயம் சரியாக அமைந்துவிட்டால் அலகுலாக ஹஜ்ஜு செய்ய வேண்டும். செய்வதற்குரிய வாய்ப்பு இல்லை என்றால் என்ன செய்வது? எனவே ஹஜ்ஜு செய்யக்கூடாது என்று சொல்லுகின்றார்கள் என்றும் ஒரு பொய் சொல்லுகின்றார்கள். இதே போன்ற ஈமான் கொண்டிருக்கின்றோம், சத்திய இஸ்லாம் அப்படி அதை ஏற்றிருக்கின்றோம். 5 நேரம் சொல்லக்கூடியவர்கள் எங்களுடைய பேர் குரான் ஹதீஸில் வந்து ஹதீஸில் வந்தது போன்ற ஜமாஅத்தில் முஸ்லீம். எனவே எங்களுக்கு என்ன ஜமாஅத்தில் முஸ்லீமில் என்ன துணை இருக்கிறது என்று நாங்கள் கேட்கின்றோம். இதிலே ஒருவர் வந்து சேர்ந்தால் அவர் தோற்றம் சொல்வார், வாருங்கள் வந்து சேருங்கள் என்று கூறுகின்றோம். இதுல என்ன துணை இருக்கிறது நான் கேட்கின்றேன். ஜமாஅத்தாக இருக்கக்கூடாதா, வல்லத்து செய்வது கூடாதா, ஒரு அமீருக்கு கட்டுப்படுவது கூடாதா என்று இருக்கின்றது. அனைவரும் தான் சொல்லுகின்றார்கள் அல்லாஹ்வுடைய கருத்தை குறித்து ஒரு கூட்டமாக மாறுதல் தெரியாது. இதைத்தான் நாங்களும் சொல்லுகின்றோம். இதை நாங்கள் செயலில் காட்டுகின்றோம், அவர்கள் வெறுமனை சொல்லிலே காட்டுகின்றார்கள். எனவே ஜமாஅத்தின் முஸ்லீம் என்ற அடிப்படையில் மிக முக்கியமானது ஒன்றுதான், இந்த பைலட் என்பது ஒரு கட்டுப்பாடு, ஒரு அமீருக்கு கட்டுப்பட வேண்டும், ஜமாஅத்தா இருக்க வேண்டும், தெரியக்கூடாது. எனவே இந்த ஜமாஅத்தின் முஸ்லீமுடைய சுருக்கம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்த ஜமாஅத்தின் முஸ்லீமுக்கு அல்லாஹ் என்ன கட்டளைத்தான், விசுவாசிகளே உதுகுலு ஃபிஸ்ஸில் மிஸாஃப், இந்த இஸ்லாத்தில் பூரணமாக அமைந்துள்ள ஒரு காலை வெளியில் வைத்துக் கொண்டு மற்ற காலை உள்ளே வைத்தது இஸ்லாம். ஒருவர் இருக்கின்றார் எல்லாம் செய்வார் தொடங்க, ஒருவர் சொல்லுவார் எல்லாம் செய்வார் கட்டாத்து கொடுக்க மாட்டார், இன்னொரு இருப்பார் எல்லா வணக்க வழிபாடுகளும் செய்வார் அதற்கு கரண்டு கொடுத்து இருப்பார், இன்னொரு பார்த்தால் எல்லா வணக்க வழிபாடுகளும் செய்வார் கரண்டிக்கு மேலே உறுத்தி இருப்பார், அதே நேரத்தில் அவரை பார்த்தால் இசை கேட்டுக் கொண்டிருப்பார். இது இஸ்லாத்தில் பூரணமாக நிறைவது அல்ல. அல்லாஹ் சொல்கிறான் இருக்கக்கூடிய செல்வி காப்பா இஸ்லாத்தில் பூரணமாக நிறைவு பல கட்டத்தை ஒப்புவாக்கி செய்தான் செய்தான் அடித்து வருவதையும் பார்த்தார்கள். இதைத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜமாஅத்தில் முஸ்லிமீன் கூறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினர்களே இந்த பிரிவுகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இஸ்லாத்தில் பூரணமாக நீங்கள் நுழைந்து ஒரு கூட்டமைப்புக்கு வந்துவிடுங்கள் என்று சொல்வது பிழையா, இது கூடாதா, இது குற்றமானது நான் கேட்கின்றேன். எனவே வாருங்கள் அனைவரும் ஒன்றுக்குள் சேர்ந்து ஒரு ஜமாஅத்தா ஆகும் என்று கூறுகின்றோம். அதே நேரத்தில் அதிகமானவர்கள் இதற்கு உடன்படுகின்றார்கள் இல்லை உடன்படுகின்றார்கள். என்ன காரணம், என்ன சில காரணங்கள் இருக்கின்றன, எங்களுடைய காதுகளினாலே நாங்கள் கேட்க சிலர் கூறுகின்றார்கள் ஜமாஅத்தில் முஸ்லிமின் சொல்வது உண்மைதான், ஆனால் இப்போ எங்களால் இதே நுழைந்து வாழ முடியாது. என்ன காரணம், இப்போது நாங்கள் வாழ்கின்றதாக இருக்கின்றோம், இந்த உலகத்தில் எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன அனுபவிப்பதற்கு, அதற்குள் போனால் சரியான கட்டுப்பாடு இன்ஷா போன காலம் போனதற்கு பிறகு நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று கூறுகின்றார்கள். இது உண்மையான விஷயம் சொல்லுகின்றார்கள். ஏன், ஜமாஅத்தில் முஸ்லீம்கள் வந்தால் ஒருவர் சொல்லாமல் இருக்க முடியாது, உடனாக ஜகாத்து கொடுக்காமல் இருக்க முடியாது, உடமாக இதே போன்று புகழ்த்த சித்திரை குடிக்க முடியாது, விற்க முடியாது, வெற்றிலை பார்த்தோடு போர்கள் கூட போட முடியாது. ஒருவருக்கு கடுமை வந்தால் மூத்துக்கூடு உருக முடியாது, நாங்கள் விடமாட்டோம். ஏன், எங்களுக்கு கடமை அத்தனை சக்தியை சிலாக்கி சொல்ல வேண்டும், பிழையான வழியில் போகக்கூடியவர்களை திருப்ப வேண்டும், மூக்குத்தூள் போட முடியாது. எந்த ஒரு ஜமாத்தில் முஸ்லீம்கள் ஒருவரும் ஒரு ஹோட்டல் வைத்துக் கொண்டு பீடி சுரண்டு சிக்கிரட் விற்க முடியாது. இதே போன்ற கரண்டை சிக்கல் அணிய விடமாட்டோம். அங்கே விடமாட்டோம். ஏன் தொழுகையும் கூடாது ஒழுங்கும் கூடாது, என்ன பிரயோஜனம் இந்த ஜமாத்தில் சேரணும்? விடமாட்டோம். வட்டிக்கு எந்த வழியும் கிடையாது ஜமாத்தில். இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம் சர்வசாதாரண கடலுக்கு ஒழுங்கு, சாசிக்கு ஒழுங்கு, இது வட்டி. முழு உலகத்திலும் இந்த வட்டி பறந்து விட்டது. ஆனால் ஜமாத்தில் முஸ்லிம் இப்படி கடலுக்கு ஒழுங்கு சாசிக்கு ஒழுங்கு கொடுக்கவங்க வட்டி எடுக்க முடியாது. நாங்கள் விடமாட்டோம். ஜமாத்தில் முஸ்லிம் தடுப்போம். இதை நுழைந்தவர்கள் இது இப்படி தாடு இட்டு கட்டாய தாடு எடுக்கிறேன், யாரு இறக்க முடியாது. இது நடுவடி அல்ல. இதே போன்று வீட்டை வளர்க்க விட மாட்டோம். வீட்டை கட்டளிக்கப்பட வேண்டும். ஜமாத்தில் முஸ்லிமில் ஒருவர் வல்லத்து செய்து சேர்ந்தால் பெண்கள் பரிசாப்பட வேண்டும். உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மூட வேண்டும். முகத்தையோ கல்லையோ காலையோ திறக்க முடியாது. என்ன காரணம்? அல்லாவுடைய சூழலின் காலத்தில் இந்த ஜமாத்தில் முஸ்லிமில் இப்படித்தான் இருந்தது. அதே அந்த ஜமாத்தில் முஸ்லிமின் அடியெடுத்து வைத்து எப்படி நடந்ததோ அந்த கருத்துக்குமே நடக்கக்கூடிய அந்த ஜமாத்தில் முஸ்லீம். எப்படி நாங்கள் சர்ஜா போடாமல் இருக்கோம், எப்படி யார் இறக்குவது, எப்படி வீட்டை வளர்ப்பது கூடுமா? கூடாது. எனவே அதே அமைப்பில் செல்லக்கூடியவர்கள் நாங்கள். இப்படி இந்த விஷயத்தை முன்வைக்கும் போது ஒரு பெரிய ஒரு குரலை சிறப்பு உண்டாகும். இதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எத்தனை பேர் இன்றைக்கு இந்த எங்களுடைய சொற்கொள்கை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எப்ப மூலம் இந்த விஷயத்தை முன்வைக்க வேண்டும் என்னவென்றால் காரணங்கள், இந்த ஜமாத்தில் முஸ்லிமின் அல்லாஹ்வுடைய உதவியினால் ஆரம்பத்தில் ஒரு 10-20 பேர் இருந்தார்கள். இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இலங்கையில் பல பாகங்களிலும் இந்த சத்தியத்தை ஏற்று உண்மை விசுவாசிகளாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் பார்க்கின்றோம். நீங்கள் பார்த்த ஜமாத்தில் முஸ்லிம் 1000 பெண்கள் இருந்தால் அனைவரும் பருந்தார், 2000 ஆண்கள் இருந்தால் அனைவரும் தாடி வைத்திருப்பார்கள், அனைவருடைய ஆடையும் கரண்டுக்கு மேலிருக்கும். இப்படித்தான் நடக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் இப்படி நடந்தால்தான் தோற்றத்துக்கு செல்லலாம். இப்போ இப்படி மக்கள் வந்துவது இதை சேரும் போது இது உலமாக்களுக்கு கொஞ்சம் பெரிய ஒரு சிக்கலாக இருக்கின்றது. என்ன செய்கிறார்கள் இவர்கள்? ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் வந்து சேராதவர்கள் இவர்கள் காஃபிர்கள் என்று சொல்லுகிறார்கள். எனவே இவர்கள் ஜமாஅத்துல் போய் சேராதீர்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்படி ஒரு பெரிய ஒரு குரலை கிளப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். நேற்றும் சொன்னார்கள், இன்றைக்கும் சொல்லுகிறார்கள், நாளைக்கும் சொல்லுவார்கள். அதை நாங்கள் எவ்வளவுதான் விளக்கப்படுத்தினாலும் விடமாட்டார்கள். இப்படி எதிர்த்தவர்கள் எல்லாம் எத்தனை பேர் வந்து அல்ஹம்துலில்லாஹ் சேர்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா யாருக்கு நேர்வழியை கொடுக்க நாடு இருந்தாலும் அவர்களுக்கு நிச்சயமான நன்மை கிடைத்துவிடும். எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இதில் சேராதவர்களை காஃபிர்கள் என்று சொல்லுகின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள். இது உண்மை இருக்கிறதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எப்படி நாங்கள் ஒழிக்காமல் மறைக்காமல் தெளிவாக சொல்லுகின்றோமோ அதே போன்று எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நிகழ்வுகளை நாங்கள் மறைக்காமல் உண்மைக்கிறோம். இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இலங்கையில் சில வருடங்களுக்கு முன்னால் தோன்றியது. இப்போது ஒரு கேள்வி வந்திருக்கிறது, இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் எப்போது தோன்றியது என்று உங்களால் விளக்க முடியுமா என்று கேட்டிருக்கிறார்கள். இது கேள்வி பதிலுக்குரிய நேரங்களிலிருந்து இன்ஷாஅல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது விளக்குவோம். சில வருடங்களுக்கு முன்னால் இலங்கையில் இந்த ஜமாத்தில் முஸ்லிமில் தோன்றியது. அந்த நேரத்தில் இதில் தலைவராக ஒருவர் இருந்தால் பொழுது நீங்கள் கேள்விப்பட்டது என்பது தெரியாது. நதியின் மோதல் என்று ஒருவர் குத்தலை சுற்றி அறிந்தவர். அவர் மதீனா ஜாமியா இஸ்லாமில் படித்த ஒரு பட்டதார், ஒரு சிறந்த ஒரு ஆள் அவர்தான் இங்கே இருந்தார். இவருடைய கருத்து ஜமாத்தில் முஸ்லிமீனுக்குள் வராமல் இருப்பவர்கள் காஃபிர்கள் என்று அவருடைய கருத்து உண்மைதான். நான் மறுக்கவில்லை. தெளிவாக பகிரங்கமாக சொன்னார். அந்த ஜமாத்தில் இருந்த அனைத்து உடமாக்களும் அந்த நேரத்தில் ஒரு சிலர் இதை மறுத்தாலும் ஒரு சிலர் இதை செய்வது சரியான அவர்களுக்குப்பட்டது. அந்த கருத்தில் இருந்தார்கள், இருந்தோம். பிறகு இதே போன்ற ஒரு ஜமாத்து பாகிஸ்தானில் இருக்கிறது என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். இஸ்லாத்தில் பிரிவு கிடையாது. ஒரு கொள்கை, ஒரு ஜமாத், ஒரு அணி, ஒரு கட்டுப்பாடு. இப்படி இரண்டு ஜமாத்து தோன்றிவிட்டால் ஒரு முந்திய ஜமாத்து அவரை திரும்பியது போல் இணைந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இவர்கள் நடனம் செய்வார்கள். எனவே மூன்று நாங்கள் பாகிஸ்தானுக்கு போய் தேடி பார்த்தோம். இப்படி ஒரு ஜமாத் இருக்கிறது, பல வருடங்களுக்கு முன்னால் உள்ளது பார்த்தோம். குர்ஆன் ஹதீஸ் படி தெளிவாக இருக்கின்றது. எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஜமாத்தில் சேர்ந்து கொள்ள வேண்டும். இப்போது நவீர் மோடி அவர்கள் அந்த ஜமாத்தில் சேர்ந்து கொண்டார். அந்த நேரத்தில் அந்த ஜமாத்துடைய அமீர் பாகிஸ்தான் கராச்சி அவர்கள் சொன்னார்கள், நவீர் மோடி இந்த ஜமாத்தில் முஸ்லீம் சேராதவர்களை சாகுர் என்று சொல்லுகின்றார். இந்த கருத்தை வாபஸ் வாங்கவில்லை. இது சிலர் உடனே நவீர் மோடிக்கு இந்த விஷயம் செல்லப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்டார். ஏற்று இலங்கை ஜமாத்தில் முஸ்லீம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஜமாத்தில் முஸ்லீமின் சிலையாக இயங்கி வருகிறது. சில வருடங்கள் திடீரென இந்த நவீர் மோடி தன்னுடைய பழைய கொள்கையை எடுத்து இல்லை, ஜமாத்தில் முஸ்லீம் சேராதவர்கள் சாதர்களை என்று சொன்னார். இதை ஜமாத்தில் முஸ்லீமில் யாரும் உடன்படவில்லை. உடனே அவரோடு சேர்ந்த இன்னும் சிலரும் ஒரு 12 பேர்கள் ஜமாத்தில் முஸ்லீம் என்று வெளியேறிவிட்டார். நவீர் மோடி கொள்கைதான் இந்த ஜமாத்தில் முஸ்லீமில் சேராதவர்கள் சாதர்கள் என்று சொல்லுவார். ஆனால் இன்று இருக்கக்கூடிய ஜமாத்தில் முஸ்லீமுடைய கொள்கை அது அல்ல. எனவே அந்த காலத்தில் அவர் செய்த அந்த பொருட்களை கொண்டு வந்து இன்றைக்கு இவர்கள் குறித்து சொல்லுகின்றார்கள். இவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள். எனவே ஜமாத்தில் முஸ்லீமுடைய கொள்கை குர்ஆன் ஹதீஸ். குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் ஜமாத்தில் முஸ்லீம் என்று ஒன்று இல்லை என்றால் அங்கு தீர்ப்பு வழங்குவதற்கு உலகத்தில் யாரும் இல்லை. ஜமாத்தில் முஸ்லீம் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் காலத்தில் முதலில் எழுது அல்லாஹ்வுடைய தூதர்கள் அந்த ஜமாத்தில் முஸ்லீமுக்குள் வந்து பைரத்து செய்து நுழைந்தவர்கள் முஸ்லீம்கள் துவக்கம் செய்வார்கள். அதற்குள் வராமல் இருப்பவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாலும் நீர் ஜாதிய சமூகம் அறியாமல் இருக்கிறார்கள். இஸ்லாத்தை விளங்கிக் கொள்ளவில்லை. உள்ளே வந்து பைரத்தை முறித்துக் கொண்டு வெளியே போனால் முறுக்கது என்று சொன்னார்கள். அதே கொள்கைதான் இன்றைக்கும் ஜமாத்தில் முஸ்லீமும் சொல்லுகின்றது. மறுமை நாள் வரைக்கும் இந்த ஜமாத்து தோன்றும் போது அப்படித்தான் சொல்லுது. இதுதான் உண்மையான நிலை. எனவே ஜமாத்தில் முஸ்லீமுக்குள் வராத ஒருவரை சாகிர் என்று சொல்வது ஜமாத்தில் முஸ்லீமுடைய கொள்கை அல்ல. அதே நேரத்தில் ஒருவர் பகிரங்கமான இஸ்லாத்தை நிராகரிக்கின்றார். இவர் யார்? இவர் சாகிரங்களை எந்த சந்தேகம் இருக்கிறதா? பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஒரு நபி வரமாட்டார்கள். கடைசி நபி அவர்கள் தான். ஆனால் சொன்னார்கள், கலீபாக்கள் வருவார்கள், அமீர்மார்கள் வருவார்கள், நபிமார்கள் இருக்க மாட்டார்கள். இது எங்களுடைய கொள்கை. அதே நேரத்தில் பாகிஸ்தானில் ரகுவா என்று ஒரு இடம் இருக்கிறது. அங்கு இருக்கிறார்கள் காதி ஆண்டுகள் என்று ஒரு கூட்டம், பெருத்த ஒரு கூட்டம். அவர்களுடைய பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபி வருவார்கள். அவர்களுக்கு உணர்த்தப்பட்டு ஏற்றுக்கொள்ளவில்லை. தெளிவாக யா நபிய பாதி என்ற ஹதீஸை நிராகரித்து விட்டார்கள். உடனே எல்லா பிரிவுகளும் சேர்ந்து அவர்களை காவிர்கள் என்று தீர்ப்பளித்தார்கள். எனவே காவிர்கள் என்று இல்லை என்று நான் சொல்லவில்லை. தெளிவாக இஸ்லாத்தை ஒருவர் நிராகரித்தால் அவர் காவிர், தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சரி, அல்லாஹ் வேறு, படைப்புகள் வேறு, இது எங்களுடைய கொள்கை. ஆனால் அசுரம் போது அந்த கொள்கை அவர் கடைக்கு சென்று ஒரு வீணை தூக்குவார். இப்படி தூக்கி இந்த அல்லாஹ்வுடைய விலை என்ன என்று தருவார். உங்கள் அனைவருக்கும் தெரியும் அவருடைய கொள்கை. அல்லாஹ் ஹாலுக்கும் மகனுக்கும் ஒன்று. இந்த விஷயம் அவருக்கு விளக்கப்படுத்தப்பட்டது. அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே என்ன செய்தார்கள்? கொள்கை ஜன்மீதிரமாவன் அவர் காசு முடித்தது. இஸ்லாத்தை நிராகரிக்கின்ற ஒருவர் காதலாகிடுவார். அதை நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. அதே போன்று ஜமாத்தில் முஸ்லீமுக்குள் வந்து வலியுறுத்தி செய்து நுழைந்தழுத்து பல வெளியிலே போனால் அவர் முடித்ததாகிடுவார். இவர்களுக்கு நல்லாவதற்கு இருக்கிறார்கள். மக்காவை பிடிக்கும் போது கண்ட இடத்தில் கொண்டு வருகிறார். சாதாவுடைய குழந்தையை பிடித்துக் கொண்டு தொங்கினாலும் விடாதீர்கள் என்றார்கள். அதே போன்று ஒருவர் வந்து குடித்துக் கொண்டு தொங்கினால் விட்டுவிட்டார். ஒருவர் கடைசியில் இருந்து அவரை விட்டினார். ஒருவர் ஓடிவிட்டார். இப்படி பல சம்பவம் நடந்தால் மக்கள் வளர்ந்தது. எனவே பாருங்கள், இப்படி இந்த சத்தியத்தில் மக்கள் நுழைந்து சுவர்க்கம் சென்று விடுவார்கள் என்று இவர்கள் நினைத்தோ, அதன் இவர்களுடைய அறியாமை காரணமாகவோ இதிலே மக்களை நுழைவதாக தடுக்கின்றார்கள். ஆனால் இவர்களுக்கு கடியல்ல இப்படி ஒரு பொய்யை சொல்லக்கூடாது, உண்மையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் உண்மை. நான் சொன்னோம், நாங்கள் பார்க்கின்றோம், எத்தனை உலகங்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சொல்லுகின்றார்கள் இது உண்மை, போய் சேர்ந்து கொள்ளுங்கள், எங்களுக்கு போய் பின்பற்ற முடியாது. நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் கூட ஒரு யகூதி பையன் இருந்தார், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடிமத்தை செய்து கொண்டிருந்தார். சுகம் இல்லாமல் வந்துவிட்டது, பார்க்க போனார்கள், பார்த்து விட்டு சொன்னார்கள் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். பக்கத்தில் தந்தை நிற்கின்றார் யகூதி, அந்த மகன் தந்தையை பார்த்தார், தந்தை சொன்னார் அது அதற்கார அபூ காசிம் சொல்வது போன்று நீ செய்ய என்றார்கள். உடனே அந்த பையன் இஸ்லாத்தை ஏற்று மூத்தார் என்றார். ஆனால் தந்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. குறைந்தபட்சம் அந்த அவர் செய்ய அவருடைய பண்புகள் கூட எங்களிடம் இல்லை. வெறுமனை பொய்யை சொல்லி இவர்கள் காதலில் சொல்கிறார்கள், மூன்று நேரம் தொழுகிறார்கள், நபிமார்களை இழிவுபடுத்துகிறார்கள், தலவாக்கு சொல்லக்கூடாது சொல்லுகிறார்கள் என்ற பொய்யெல்லாம் சொல்லி மக்களை வேறு பக்கம் திருப்புகின்றார்கள். இது உண்மை அல்ல. எனவே பிரமாணத்தில் முஸ்லிமினுடைய கொள்கை இதுதான். இப்போது நான் சொன்னேன், இதற்கே உங்களுக்கு ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் உங்கள் கேள்விகளை எழுதி போட்டு நேரடியாக சொல்லி தெரிந்து கொள்ளலாம். எனவே உங்களது அழைப்பு இதுதான், நாங்கள் சொல்வது அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லுகின்றோம், எங்களுக்கு துன்யாவுடைய நோக்கம் எதுவுமே கிடையாது, எந்த நாட்டிலிருந்து எங்களுக்கு பணம் வருவதில்லை, எங்களுடைய சொந்த உழைப்பினால் நாங்கள் உழைத்து உண்ணுகின்றோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்கின்றோம். எங்களுடைய நோக்கம் மக்கள் சுவர்க்கம் செல்ல வேண்டும். குர்ஆன் ஹதீஸை ஒழிப்பதோ மறைப்பதோ இல்லை, பொய் சொல்வது இல்லை, பலவீனமான ஹதீஸை கொண்டு அமல் செய்வது இல்லை. ஹதீஸ்களை வரை கொண்டு கூறுகின்ற உலமாக்கள் தோல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு எதிராக நாங்கள் போல் கொடுப்போம், எழுதுவோம், பாருங்கள் கட்சியை தொழுகை இல்லை என்கிறார்கள், சரியான ஹதீஸ். இமாம் கையில் அசாவிருக்க கூடாது என்கிறார்கள், சரியான ஹதீஸ் இருக்கின்றது. துவா ஓய்வுக்கு முகத்தில் கல்வி தரக்கூடாது என்கிறார்கள், சரியான அறிவித்திருக்கின்றனர். இமாமுடைய கை என்று சொல்லுகின்றார்கள். இதை நாங்கள் எதிர்க்கின்றோம். மற்றபடி அல்லாஹ் இந்த மாதத்தை தெளிவாக நாங்கள் மக்களுக்கு முன்வைக்கிறோம். இதில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தான் பல்லத் ஜமாஅத் ஒரு அமீருக்கு கட்டிப்பார்கள். தெளிவான ஆதாரத்தை உங்களுக்கு முன்வைக்கிறோம். பிரிவு காலம் வந்துவிட்டது, நாங்கள் அனைவரும் ஒத்துக்கொண்டோம். இந்த எத்தனை பிரிவு பாகிஸ்தானை சென்று பாருங்கள், இப்போது எழுத்துராமன் ஒரு அவர் உரையில் சொன்னார்கள், பகதாதில் என்ன நடக்கின்றது, சியாக்கள் சின்னத்துவ ஜமாத்தில் கல்விக்கு கொண்டு வைக்கிறார்கள், 100 பேர் மரணம், சின்னத்துவ ஜமாத்தில் சியா பள்ளிக்கு கொண்டு வைக்கிறார்கள், 200 பேர் மரணம். பாகிஸ்தானை சென்று பாருங்கள் என்ன நடக்கின்றது, பிரிவு தோன்றிவிட்டது. பிரிவு தோன்றினால் நாங்கள் அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும். தனி துகானில் வருகின்ற பிரிவு காலத்தில் பிரிவுகளை வைத்து ஒழுங்குங்கள், ஜமாத்தில் முஸ்லிம் இருந்தால் நீங்கள் இணைந்து கொள்கிறோம், அதனை பார்த்து நாங்கள் அழைக்கின்றோம். அடுத்தது பல்வே சரியான அறிவிப்புகள் இருக்கின்றன. எத்தனை பேர்கள் வந்தார்கள், இஸ்லாத்தை இணைந்தினார்கள், சொன்னாலும் முந்த இழக்க உபாதிக்காக நதியை கல்வி முயற்சிகள் நான் பயிற்சிக்கு இஸ்லாத்தை கழுவுகிறேன் என்றார்கள். இந்த அறிவிப்புடைய கருத்தன்மை இது நதிக்கு மட்டும் உரியதா இல்லை, அப்படி வரவில்லை. மறுமை நாள் வரைக்கும் இருக்கின்றது, மகள் வந்தாலும் கல்வித்து இருக்கின்றது. எனவே வைரத்து இல்லாமல் மரணித்தால் யாருமே மரணம், நாங்கள் அல்லாது பயப்பட வேண்டும், மரணத்தை பயப்பட வேண்டும். இது ஜமாத்தில் முஸ்லிமில் சேர்வதனால் என்ன குறைவு உங்களுக்கு நிகழ்ச்சி, எவ்வளவு சீர்திருத்த மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். அடுத்தது அமீருக்கு கட்டுப்பார், நாங்கள் ஒரு சரியான அதிர்ச்சி தருகின்றேன். இறுதியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அச்சத்தில் விழாவுங்கள் பல உதயங்கள் செய்தார். அதை உடனே நான் சொல்லி காட்டினேன். இந்த ஹதீஸை பாருங்கள், இது சரியான ஹதீஸ். சொன்னார்கள், சித்தபூர்வாக அவர்கள் உங்களுடைய ரப்பாகிய அல்லாஹ் நீங்கள் பயப்படுங்கள், 5 நேரம் சொல்லுங்கள், சகரக்கும் ரமலா மாதத்திலே நோன்பு நோக்கிக் கொள்ளுங்கள். வாட்டு ஜகாத்தா அம்மாளுக்கு உங்களுடைய பொருள்களிலிருந்து ஜகாத்தை கொடுத்து விடுங்கள். வாட்டியூ ராம் உங்களுடைய அமீர் மாதத்திற்கு கட்டுப்படுங்கள். இப்படி நீங்கள் செய்தால் உங்களுடைய ரப்புடைய எண்ணத்திலே நீங்கள் நுழைந்து விடுவீர்கள் என்றார். நான் கேட்பது இந்த எல்லா பிரிவுகளில் இருக்கக்கூடிய உலமாக்களுக்கு கேட்பது இந்த ஹதீஸுடைய கருத்து என்ன? அல்லாவை பயப்படுங்கள், நாங்கள் அனைவரும் ஒத்துக்கொண்டிருக்கிறோம். ஐந்து நேரம் சொல்ல வேண்டும் அனைவரும் சொல்லுகின்றார்கள். இதை காத்து கொடுக்க வேண்டும். சரி, உங்களுடைய அமீருக்கு கட்டுப்படுங்கள். இதை மட்டும் ஏன் மறுக்கிறீர்கள் என்று கேட்கிறேன். இதை ஏன் மறுக்கிறீர்கள்? அமீருக்கு கட்டுப்படுவதை ஏன் மறுக்கிறீர்கள்? உங்களுக்கு விருப்பம் இல்லை, ஒரு கட்டுப்பாட்டில் இருக்க விருப்பம் இல்லை. ஆனால் ஒருவர் பாருங்கள், அதற்கு ஒரு தலைவர் உண்டு. எப்படி ஒரு கட்டுப்பாடு பாருங்கள், தேர் கூட்டி பாருங்கள், எப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது பாருங்கள். கட்டுப்பாடு இல்லாமல் எப்படி வாங்கல் என்று கேட்கிறேன். என்ன நடக்கும்? ஒரு மனிதனுக்கு நரகத்திலே கொண்டு போய் தள்ளிவிடும். இதை நீங்கள் யதார்த்தத்தில் பார்ப்பதாக இருந்தால் இரண்டு பேர்கள் கலந்துள்ள இரண்டு பேரும் நூறு நூறு ஆட்டை வாங்கிக் கொள்ளுங்கள். ஒருவர் ஒரு இடையை வழங்குகிறார், மற்றவர் இடையும் இல்லாமல் அந்த ஆட்டை வளருங்கள். என்ன நடக்கிறது என்று பாருங்கள். இடையும் இருக்கக்கூடிய அந்த ஆட்டை மட்டும் அழகாக காலையில் போய் மேய்ந்து விட்டு மாடுகளை வைத்துட்டு வர, இடையில் இல்லாத ஆடுகள் என்ன நடக்கும்? நாய் பிடிக்கும், ஓநாய் பிடிக்கும். தோட்டத்துக்குள் பூண்டவர்கள் காலை உடைத்து எழுந்து விடுவார்கள், கல்லன்கள் குடிப்பார்கள், அதற்கு அழிவு. எனவே இங்கு ஒரு உலகத்தில் இருக்கிறது. நசுக்கல்லா வரைகிற செல்லம் ஆட்டு இடைவெளிக்கு ராகும் சென்றார்கள். அரசியல் ராகும் இதே பேரை சொன்னார்கள். அது அமீரு ராகும் என்றார்கள். அமீரும் ராகும் இடையன் என்றார்கள். எப்படி இடையன் ஆடுகளை கவனிக்கின்றான், அப்படி ஒரு அமீர் இருந்து மக்களை கவனிக்க வேண்டும் என்ற கருத்தில் அல்லாவை சொல்கிறார். ஏன் இந்த ஹதீஸில் தான் இருக்கிறார்கள் சொல்லுவார்கள். அது சிலாபத்தி காட்டுங்கள். எங்கு ஒரு ஹதீஸை காட்டுங்கள். சிலாபத்தில் தான் பைஹத், சிலாபத்தில் தான் ஜமாஅத்து, சிலாபத்தில் தான் அமீருக்கு கட்டுப்பாடு. காட்டுங்கள் பார்க்கலாம். ஒரு ஹதீஸிலே காட்ட முடியாது. வெறுமனை சாதியானது சொல்வது போன்று சரியத்துடைய நதி வரமாட்டால் வேறு நதி வருவான் என்று சொந்த கருத்தை சொல்வது போன்று எல்லா பிரிவுகளிலும் உள்ள வரமாக்கள் சொல்லுகின்றார்கள். சிலாபத்தில் பயிலுக்கு, ஆனால் சிலாபத்தில் அறிவிப்பே வரவில்லை. இந்த அறிவு தெளிவாக காட்டுகின்றது. தொழ வேண்டும், அல்லாவை பயப்பட வேண்டும், ஜகாத்து கொடுக்க வேண்டும், ஒரு அமீருக்கு கட்டுப்பட வேண்டும். இப்படி நடந்தால் அவர்கள் சொல்ல முடியாது. சரி, அப்படி அல்ல. ஒருவர் போயிருந்தால் இன்று இருக்கக்கூடிய அங்கு பொருத்தவில்லை. என்ன, அவர்களுக்கு கலாநிதி பட்டவில்லை. உண்மைதான். சரி, என்ன சொல்ல வேண்டும்? ஒரு கலாநிதி எடுத்துக்கொண்டு வாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் அனைவரும் சேர்ந்து அவருக்கு கட்டுப்படுவோம். பிரச்சனை இல்லை. எங்களுடைய நோக்கம் என்னவென்றால் சுவர்க்கம் செல்ல வேண்டும். சுவர்க்கம் செல்வதாக இருந்தால் ஜமாஅத்தில் இருக்க வேண்டும், அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும். நீங்கள் கூறுகிறீர்கள் இப்போது இருக்கக்கூடிய ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அணு சரியில்லை, அவர்கள் பொருத்தமில்லை, அவருக்கு பெரும் பட்டம் பதவி இல்லை, கலாநிதி பட்டம் இல்லை, எதுவுமே இல்லை. சரி, நீங்கள் வாருங்கள், ஒரு ஆறு எடுத்துக்கொள்ளும் அது அதிகாரம் படித்த ஒரு பட்டதாரியை எடுத்துக்கொள்வார்கள், அல்லது மல்லா பல்கலைக்கழகத்தில் படித்தவரை கொண்டு வராங்க. கொண்டு வந்து அனைத்து பிரிவில் உள்ள கலைஞர்களை ஒன்று சேர்த்து ஒரு அமீருக்குள் கட்டுப்படுத்தி ஒரு ஜமாத்தா ஆற்றுள்ளது. அல்ஹம்துலில்லா, நாங்கள் ஒரு வாரம் பின்வாங்க மாட்டோம். நாங்கள் பின்வாங்க மாட்டோம். எங்க நாங்கள் என்ன கூறுகின்றோம் என்றால் ஜமாத்து இல்லாமல் மறைத்தால் நரகம் நுழைந்து விடுவோம். நகையுதுல்லா, அமீர் இல்லாமல் மறைத்தால் நரகம் போக வேண்டியவர், கட்டுப்பாடு இல்லாமல் மறைத்தால் நரகம் போக வேண்டியவர். இந்த உலகத்தில் வாழ்ந்தது என்ன பிரயோஜனம்? எனவே இந்த அமைப்பில் நாங்கள் வாழ வேண்டும் என்று கூறுகின்றோம். எனவே இதுதான் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பற்றி ஒரு ஒரு விளக்கம். நேரம் முடிந்துவிட்டு இது சம்பந்தமாக யாருக்கும் சந்தேகங்கள் இருந்தால் இது எங்களுடைய கூட்டம் முடிவதற்கு முன்னால் வரக்கூடிய கேள்விகளையும் நீங்கள் கேட்கலாம். இது முடிந்ததற்கு பிறகு கூட இன்ஷால்லா நீங்கள் விரும்பினால் தாராளமாக நாங்கள் உட்கார்ந்து அமைதியான முறையில் நாங்கள் இந்த சந்தேகங்களை கலைத்து தீர்த்துக் கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நாங்கள் ஏதாவது பிழைகள் இருக்கின்றால் இந்த சொற்பொழிவில் ஏதாவது குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான விஷயங்களை நாங்கள் சொல்லியிருந்தால் அதை சற்றாக உங்களுக்கு சுட்டி காட்டுங்க, நாங்கள் திருத்திக் கொள்வோம். எனவே அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் இந்த நேரான வழியில் செல்வதற்கு வாய்ப்பை தர வேண்டும். யார் யார் இதுவரைக்கும் ஜமாஅத்தில் முஸ்லிமீனில் பயிற்சி செய்து நுழையாமல் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒரு விளக்கத்தை கொடுத்து அவர்களும் இந்த ஜமாஅத்திலே நுழைவித்து சொர்க்கத்துக்கு அல்லாஹ்வுக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டு முடிக்கின்றேன். அப்போது பகுதி ஹாதா வாஸ்தவ திருவாரூர்.